9வது நித்திரையிலிருந்து எழும்புவதற்கான அழைப்பு. அழைப்பு செயல்படுவதற்கு அனைவரையும் அழைக்கிற சுவிசேஷச் செய்தி நம் சபைகளில் ஒலிக்க வேண்டும். திருச்சபை அங்கத்தினர்கள் தங்கள் விசுவாசத்தில் பெருக வேண்டும். அதற்கு பரலோகத்திலிருக்கும் தங்கள் அதர்சனமான கூட்டாளிகளின் வைராக்கியம் இவர்களுக்கு வேண்டும். வற்றாத அவர்களுடைய வளங்களின் அறிவிலிருந்தும், அவர்கள் ஈடுபட்டுள்ள பணியின் மேன்மையிலிருந்தும், அவர்களுடைய தலைவரின் வல்லமையிலிருந்தும் அதை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தங்களுடைய தலைவராயிருந்து தங்களை வழிநடத்தும்படி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தங்களை ஒப்படைத்தவர்கள் அவர் நியமித்தபடியே சகலமும் நடைபெறுவதைக் கண்டுகொள்வார்கள். உலகத்தாரின் ஜீவனுக்காக தம் ஜீவனையே கொடுத்தவரின் ஆவியால் ஊக்கமடைவார்கள். தங்கள் இயலாமையை காட்டி செயல்படாமல் நிற்க மாட்டார்கள். பரலோகத்தின் கவசத்தை அணிந்து கொண்டு தேவனுடைய சர்வ வல்லமை தங்கள் தேவைகளையெல்லாம் சந்திக்குமென அறிந்து தேவனுக்காக விருப்பத்தோடும் தைரியத்தோடும் போருக்குச் செல்வார்கள்.
நித்திரையிலிருந்து விழிப்போம். யுத்தம் தொடங்கிவிட்டது. சத்தியத்திற்கும் பொய்க்குமிடையே நடக்கிற போர் முடியப் போகிறது. அதிபதி இம்மானுவேலின் இரத்தம்பட்ட கொடியின் கீழ் நாம் அணிவகுத்துச் சென்று நல்ல போராட்டத்தை போராடுவோம். நித்திய கணத்தைப் பெறுவோம். சத்தியத்திற்கே வெற்றி என்பதால், நம்மேல் அன்பு கூர்ந்தவரால் நாம் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவோம். தவணையாக கொடுக்கப்பட்ட அருமையான தருணங்கள் முடியப் போகின்றன. நாம் நம் பரலோகப்பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அந்த ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்கு உதவி செய்ய வேண்டும். அவற்றுக்கு ஏதுவாக நித்திய வாழ்வுக்கான ஊழியத்தை செய்கிறோமா என்று உறுதி செய்ய வேண்டும். அணிவகுப்பு உத்தரவுகள். ஒரு சமயம் கிறிஸ்துவை அறியாதோர் மத்தியில் நற்செய்தி முயற்சிக்கான வெற்றி வாய்ப்பு குறித்து விசுவாசிகள் சிலர் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வெல்லிங்டன் பிரபு அங்கிருந்தார். முயற்சித்தால் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்று பிரபுவிடம் கேட்டார்கள். முன்னாள் வீரரான அவர் பின்வருமாறு சொன்னார். மதிப்பிற்குரியவர்களே, உங்களுக்கான உத்தரவு என்ன? வெற்றியைப் பற்றி விவாதிக்கும்படி அவர் சொல்லவில்லை. அதை நான் சரியாக படித்து காட்டுகிறேன். கேளுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மதிப்பிற்குரியவர்களே, செய்யுங்கள் என்று தேவன் கொடுத்த உத்தரவுக்கு கீழ்ப்படியுங்கள். தாமதிக்க காலமில்லை.
கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. செப்பனியா 1:14. அறிவித்ததும் அணிவகுத்துச் செல்ல ஆயத்தமாக இருக்கும்படி சுவிசேஷ பாதரட்சைகளை அணிந்து கொள்வோம். சபை விசுவாசிகளே, எஜமானின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயலில் இறங்க நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் பணி செய்ய வேண்டியது அவசியமென காண்கிறோமோ அங்கே இயேசுவை நோக்கி பார்த்தவாறே அந்த பணியைச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சபை விசுவாசியும் துடிப்புமிக்க நற்செய்தியாளராக விளங்கினால் சகல தேசங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். பூமியின் வரலாறு முடிவை நெருங்கி வருகிறது. நமக்கு முன் மிகப்பெரிய ஒரு பணி இருக்கிறது. பாவ உலகத்திற்கு இறுதி எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க வேண்டிய இறுதி பணி அது. வயலில் ஏர் உழுது கொண்டும் திராட்சத் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டும் வேறு பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டும் இருப்பவர்கள் உண்டு. இந்த உலகத்திற்கு தம் செய்தியை அறிவிக்க ஆண்டவர் அவர்களை அனுப்புவார்.
பூமியின் நீளம் அகலம் முழுவதும் எச்சரிப்பின் ஒலி எழுப்புங்கள். ஆண்டவருடைய நாள் சமீபம் என்றும் அது வேகமாக வருகிறது என்றும் மக்களிடம் சொல்லுங்கள். யாரையும் எச்சரிக்காமல் விடக்கூடாது. பாவத்தில் தவிக்கும் ஏழை ஆத்துமாக்கள் வசிக்கிற இடத்தில் நாம் இருக்கலாம். காட்டுமிராண்டிகள் மத்தியில் நாம் இருக்கலாம். மற்றவர்களை விட நாம் எவ்வளவுக்கு அதிகம் சத்தியத்தை பெற்றிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதை அவர்களுக்கு அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். என் சகோதர சகோதரிகளே, சுயத்தை சேவிப்பதற்கு உங்களுடைய நேரத்தையும் பலத்தையும் செலவிடுவதற்கு இது நேரமல்ல. பரலோகப் பொக்கிஷத்தை பெறாதவர்களாக கடைசி நாளில் இருந்துவிடக்கூடாது. சிலுவையின் வெற்றிகளை முன்னெடுத்துச் செல்ல முயலுங்கள். ஆத்துமாக்களுக்கு வெளிச்சம் வீச முயலுங்கள்.
உங்கள் சக மனிதர்களின் இரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். அப்போது அக்கினி போன்ற சோதனையிலும் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமுமாக இந்த செய்தியை உடனடியாக நாம் அறிவித்தாக வேண்டும். மனிதர்கள் முக்கிய தீர்மானங்களை எடுத்தாக வேண்டிய நாள் வருகிறது. எனவே ஞானமுள்ளவர்களாக சரியான பக்கத்தில் நிற்க அவர்கள் தீர்மானிப்பதற்கு சத்தியத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பை அவர்களுக்கு கிடைக்கச் செய்வது நம் கடமையாகும். தவணையின் காலம் முடியும் தருவாயில் இருப்பதால் தம்முடைய மக்கள் ஊக்கத்தோடும் ஞானத்தோடும் செயல்படுவதற்கு தேவன் அழைக்கிறார்.
காலத்தை வீணாக்க இனியும் நேரமில்லை. முடிவு சமீபித்துவிட்டது.
சத்தியத்தை அறிவிப்பதற்காக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குச் செல்லும்போது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் சீக்கிரம் ஆபத்துகளை வைப்பார்கள். தேவதூதை அறிவிப்பவர்களின் பாதையில் சகல தடைகளையும் வைப்பார்கள். அதனால் இப்போது அவர்கள் செய்யக்கூடியதை அப்போது செய்ய முடியாமல் போய்விடும். எனவே செய்ய வேண்டிய பிரகாரம் இப்போது ஊழியத்தை செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு கடுமையாகப் போராடி முன்னேற வேண்டும். பாதாளத்திலிருந்து பயங்கரமான வேகத்தோடு அந்தகார வல்லமைகள் செயல்படுவதையும் இறைவேட்டையாடுகிற ஓநாயைப் போல இப்போது நித்திரையிலிரு போரை பட்சிக்க சாத்தான் தீவிரமாகச் செயல்படுவதையும் தேவன் எனக்கு தந்த வெளிச்சத்தால் அறிந்திருக்கிறேன். இப்போது நாம் எச்சரிப்புகளை கொடுக்கலாம். இப்போது நாம் ஊழியம் செய்யலாம். ஆனால் நாம் நினைக்க முடியாத அளவுக்கு ஊழியம் கடினமாகப் போகிற நாள் சீக்கிரம் வருகிறது. வெளிச்சத்தின் பாதையில் நாம் நடந்து நம் தலைவரான இயேசுவை நோக்கி பார்த்து ஊழியம் செய்து வெற்றி பெறுவதற்கு பொறுமையாகவும் விடாமுயற்சியோடும் முன்னேறிச் செல்ல தேவன் உதவுவாராக. காலந்தாழ்த்துவதில் ஆபத்து உள்ளது. நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய ஆத்துமா, வசனங்களை நீங்கள் அறிவித்திருக்க வேண்டிய ஆத்துமா எட்டாத தூரத்திற்குச் சென்று விடுகிறது. அந்த ஆத்துமாவுக்கு சாத்தான் வளைவிரிப்பான். தேவனுடைய பிரதான எதிரியின் திட்டங்களை நாளைக்கே அந்த ஆத்துமா செயல்படுத்தலாம். ஏன் ஒரு நாள் தாமதம்? ஊழியம் செய்ய உடனே ஏன் செல்லக்கூடாது?
ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிறிஸ்துவின் சீடர்களுக்கு விழிப்புணர்வும் உண்மையும் தேவைப்படுகிறது. ஆனால் நித்திய வாழ்வின் விளிம்பில் இப்போது நாம் நின்றிருந்தாலும், சத்தியத்தையும் மிகப்பெரிய வெளிச்சத்தையும் பெற்றிருப்பதாலும், மிக முக்கிய பணியைச் செய்வதாலும் இருமடங்கு கருத்தோடு பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தன் திறமையை முடிந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். என் சகோதரரே, இப்போது நீங்கள் பின்வாங்கினால் உங்கள் இரட்சிப்புக்கே ஆபத்தை வருவிக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு நியமித்துள்ள பணியை செய்யத் தவறினால் தேவன் உங்களிடம் கணக்கு கேட்பார். முக்கிய கேள்விகள். நித்திய வாழ்க்கையை வெகுகாலமாக எதிர்பார்த்து வருகிறோம். திரை விலக்கப்பட உள்ளது. நம்மைச் சுற்றிலுமுள்ள ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கும்போது எதுவுமே செய்யாமல் சுயநலமாகவே வாழ்ந்தால் எத்தகைய எண்ணமுள்ளவர்களாக இருப்போம்? நம் இருதயங்கள் முற்றிலும் கல்லாகிவிட்டனவா? மற்றவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி இருப்பதை புரியவும் காணவும் இயலவில்லையா? என் சகோதர சகோதரிகளே, கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேளாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்களா? தேவன் தம் சித்தத்தை குறித்த அறிவை உங்களுக்கு கொடுத்திருப்பது வீண்தானா? உலகத்தில் சம்பவிக்க இருப்பவை குறித்து அவர் தம் வார்த்தையில் அறிவித்திருப்பவைகளை நம்புகிறீர்களா? பூமியின் குடிமக்கள் மேல் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போவதை நம்புகிறீர்களா? அப்படியானால் எதுவும் செய்யாமல் கவனக்குறைவோடும் அலட்சியமாகவும் எவ்வாறு உங்களால் இருக்க முடிகிறது?
விழித்துக் கொள்வதற்கான அழைப்பு. வேலையை முடிக்க வேண்டிய நாள் நெருங்கி வருகிறது. எல்லா பக்கங்களிலும் தீமை பெருகுகிறது. நாம் வேலை செய்ய குறைந்த காலமே உள்ளது. ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழும்புவோம். நம்மையும் நம்மிடமுள்ள அனைத்தையும் ஆண்டவருக்கு ரிசுத்தப்படுத்துவோம், பரிசுத்தப்பட்டுவோம். உண்மையான நற்செய்தியாளர்களிடம் அவருடைய ஆவியானவர் தங்குவார். சேவை செய்வதற்கான வல்லமையை கொடுப்பார். எழும்புங்கள் சகோதர சகோதரிகளே, எழும்புங்கள். இனியும் நித்திரை செய்யாதீர்கள். நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன? இன்றைக்கு என் திராட்சத் தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் என்று இயேசு உங்களை அழைக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர் அவரை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். தீவிரமாக சேவை செய்ய தன் ஆற்றல்களையெல்லாம் செலவிடுவார். விசுவாசத்தால் மெய்யாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் பணி செய்ய வேண்டும். ஆத்துமாக்கள் குறித்த பாரத்தை அவர்கள் உணர்வார்கள். சத்தியத்தை அறிந்தவர்களையும் பரிசுத்த சத்தியம் ஒப்படைக்கப்பட்டவர்களையும் எழுந்து பரலோக வெளிச்சத்தை பிறருக்கு கொடுக்கும்படி தேவன் இப்போது அழைக்கிறார். எழும்புங்கள் சகோதரரே, உங்களுடைய ஆத்தும் நன்மைக்காக எழும்புங்கள். கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயலும்போதுதானே பணி செய்யுங்கள்.
வேலையே செய்யாமல் தாங்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக நினைப்பவர்கள் மூலம் தீய தூதர்கள் செயல்படுவதைக் காணும்படி நம் கண்கள் திறக்கப்பட்டால் நாம் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்க மாட்டோம். தீய தூதர்கள் ஒவ்வொரு கணமும் நம்மை பின்தொடர்கிறார்கள். பிரசங்கிமார்களும் சபை மக்களுமாகிய அனைவருமே விழித்துக் கொள்ளும்படி தேவன் அழைக்கிறார். பரலோகம் முழுவதுமே சுறுசுறுப்புடன் இயங்கி வருகிறது. பூலோக வரலாற்றின் இறுதி நிகழ்வுகள் வேகமாக நிறைவேறி வருகின்றன. கடைசி நாட்களின் அழிவுகளுக்கு மத்தியில் வாழ்கிறோம். மிகப்பெரிய அழிவுகளை பார்த்தும் கூட நாம் விழிப்பதில்லை. தேவனுடைய நோக்கத்தில் செயல்படாமலும் ஊக்கமில்லாமலும் இருப்பது மிக பயங்கரமானது. இந்த மரண மயக்கத்தை கொடுப்பவன் சாத்தான். தேவனுடைய மீதமானவர்களை விழிக்கச் செய்ய நான் என்ன செய்வது? மிக கொடிய காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டன. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தேவனுடைய மக்களை தாக்குவதற்கு தங்களுடைய வல்லமைகளையெல்லாம் பிரயோகித்தனர். இன்னும் கொஞ்ச காலம் அவர்கள் தூங்கினால் அவர்களுடைய அழிவு நிச்சயம் என்பது அவர்களுக்கு தெரியும்.
மனுபுத்திரருக்கான தவணையின் காலம் முடியப் போகிறது. இத்தருவாயில் ஒவ்வொரு ஆத்துமாவின் நித்திய எதிர்காலமும் சீக்கிரத்தில் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது தம்முடைய சபையானது செயலில் இறங்க வேண்டுமென்று வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் எதிர்பார்க்கிறார். விலையேறப்பெற்ற சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவில் விடுதலை பெற்றவர்களே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பூமியின் சகல ஜனங்களிலும் தயவு பெற்றவர்கள். இது இயேசுவின் பார்வை. இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் தங்களை அழைத்தவருக்கு அவர்கள் நன்றி காட்ட வேண்டுமென்று விரும்புகிறார். தேவன் தாராளமாக அருளிய ஆசீர்வாதங்களை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் நற்செய்தி சகல தேசத்தாருக்கும் ஜாதிக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். சாதாரண உலகப்பிரகாரமான முயற்சிகளில் ஈடுபடுவதைக் காட்டிலும் அதிகமானதை நம்மில் நூறில் ஒருவர் கூட செய்வதில்லை. கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அந்த ஆத்துமாக்களின் மதிப்பை பாதியளவு கூட நாம் உணரவில்லை. கிறிஸ்துவின் அடியார்கள் தங்கள் கடமையை உணர்ந்தால் இருண்ட நாடுகளில் இன்று ஒருவர் நற்செய்தி அறிவிக்கிற இடத்தில் 1000 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவ நாடுகளில் ஆத்துமாக்களுக்காக அதிக ஊக்கத்துடன் பிரயாசப்பட்டிருப்பார்கள். இந்த பணியை நேரடியாகச் செய்ய முடியாதவர்கள் தங்கள் பொருட்களாலும் உதவிகளாலும் ஜபங்களினாலும் அதை தாங்கலாம். கிறிஸ்தவ நாடுகளில் ஆத்துமாக்களுக்காக இன்னும் அதிக ஊக்கமாக பிரயாசப்பட்டிருப்பார்கள்.
அதிகமான வெளிச்சத்தையும் ஒப்பற்ற வாய்ப்புகளையும் பெற்று அனுபவிப்பவர்கள் 1000கணக்கானோர். ஆனால் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க தங்களுடைய செல்வாக்காலும் பணத்தாலும் அவர்கள் எதுவுமே செய்வதில்லை. திருச்சபைக்கு பாரமாக இருந்துவிடாதபடி தேவ அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்கிற பொறுப்புணர்வு இருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு பாரமாகவும் தடையாகவும் இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் தங்களுடைய சொந்த நலனி நிமித்தமும் விழித்துக் கொண்டு நித்தியத்திற்காக கருத்தோடு பிரயாசப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சபையை இராணுவத்திற்கு ஒப்பிடலாம். ஒவ்வொரு வீரனுடைய வாழ்க்கையும் கடினமானதாக, கடும் உழைப்பு மிக்கதாக, ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். கொஞ்சமும் கண்ணயராத எதிரிகள் எங்கும் இருக்கிறார்கள். அந்தகார வல்லமைகளின் அதிபதி தலைமை தாங்குகிறான். அவன் தூங்குவதுமில்லை, தன் நிலையிலிருந்து மாறுவதுமில்லை. எப்போதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பாதுகாப்பில்லாமல் நிற்கிறானோ உடனே ஆற்றல் மிக்க இந்த எதிரி கடுமையாகத் தாக்குகிறான். திருச்சபையின் அங்கத்தினர்கள் விழிப்போடும் கருத்தோடும் இல்லாத பட்சத்தில் அவனுடைய உபாயங்களில் வீழ்வார்கள்.
கடமையாற்ற கட்டளை பெற்ற இராணுவ வீரர்களில் பாதி பேர் தூங்கிக் கொண்டும் சோம்பேறிகளாகவும் இருந்தால் நன்றாக இருக்குமா? அதனால் தோல்வியும் சிறையிருப்பும் மரணமும் தானே மிஞ்சும். எதிரியிடமிருந்து தப்பினால் போதுமென நினைப்பவர் பிரதிபலனை எதிர்பார்க்க முடியுமா? முடியாதது. உடனே அவர்கள் மரண தண்டனை பெறுவார்கள். முக்கியமான விளைவுகள் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயத்தில் கிறிஸ்துவின் திருச்சபை அக்கறையின்றி உண்மையின்றி இருக்கிறதா? கிறிஸ்தவ வீரர்கள் நித்திரையிலா? இதைவிட பயங்கரமான நிலை இருக்குமா? அந்தகார அதிபதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற உலகத்தாருக்கு எதிராக ஏதாவது சாதிக்க முடியுமா? போராட்டத்தில் விருப்பமின்றி இருப்பவர்களும் எந்த பொறுப்பும் இல்லையென நினைப்பவர்களும் ஒன்று தங்களுடைய போக்கை மாற்ற வேண்டும், அல்லது உடனடியாக தங்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும். 2.25 T 394. செயல்படுவது முக்கியம். ஏதாவது மாற்றம் நடக்குமென்றோ, வலுக்கட்டாயமான ஒரு வல்லமை தங்களை ஆட்கொள்ளுமென்றோ தேவனுடைய மக்கள் காத்திருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது. அது தவறு. அவர்கள் ஏமாந்து போவார்கள். அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்களே பணியைச் செய்ய வேண்டும். பணி குறித்து உள்ளபடி அறிந்து கொள்ள தேவனிடம் அவர்கள் ஊக்கத்தோடு கதற வேண்டும். நம்மை விழிக்கச் செய்யவும், செவி கொடுக்கிற அனைவருடைய இருதயங்களிலும் சத்தியத்தை வலியுறுத்தவும் இன்று நம் கண்முன்னால் நடக்கும் நிகழ்வுகளே போதுமானவை. பூமியானது அறுவடையை நோக்கி காத்திருக்கிறது.
3 தேவன் தங்களுக்கு தந்துள்ள சத்தியத்தை அப்படியே அறிவிக்க வேண்டும். அந்த வேலையைச் செய்வதற்கு சத்தியம் அறிந்தவர்களை இப்பிரபஞ்சத்திலுள்ளவையெல்லாம் அழைக்கின்றன. நாம் பார்ப்பவையும் கேட்பவையும் கடமை செய்ய நம்மை அழைக்கின்றன. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்குரிய கடமையைச் செய்ய வேண்டுமென்று சாத்தானிய ஏதுகரங்களின் கிரியைகள் அழைக்கின்றன. கிறிஸ்துவின் சீக்கிர வருகை குறித்த செய்தி பூமியின் சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்படவுள்ளது. சத்துருவின் ஆற்றல்களை மேற்கொள்ள விழிப்புமிக்கதும் களைப்பற்றதுமான முயற்சி தேவைப்படுகிறது. வெறுமனே உட்கார்ந்து அழுது கைகளை பிசைந்து கொண்டிருப்பது நம் வேலையல்ல. மாறாக எழுந்து இன்றைக்கும் என்றைக்குமான பணியைச் செய்வதாகும். ஏதாவது செய், உடனே செய், உன் முழு பெலத்தோடு செய். நீண்ட நேரம் ஓய்வெடுத்தால் தூதனின் சிறகும் தொய்ந்துவிடும். தேவனும் கூட ஓய்வெடுத்தால் ஆசீர்வாதமாக இருக்காது. கைகளை கட்டிக்கொண்டு எதுவும் செய்யாமலிருக்க தனக்கு உரிமையுண்டென எவரும் நினைக்கக்கூடாது. நாம் செயல்படாமல் சோம்பேறியாக இருந்து கொண்டு நாம் இரட்சிக்கப்படுவது கொஞ்சமும் இயலாதது. இயேசு தம் பூலோக ஊழியத்தில் செய்ததை யோசியுங்கள். அவருடைய முயற்சிகள் எவ்வளவு ஊக்கத்தோடும் களைப்பின்றியும் இருந்தன. தேவன் தமக்கு கொடுத்திருந்த பணியிலிருந்து தம்மை விலக்கிவிட அவர் எதையும் அனுமதிக்கவில்லை. நாம் இன்று அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோமா?
ஆத்துமாக்களை இரட்சிக்கும் பணியில் தேவனுடைய ஏது கரங்களும் மனிதருடைய ஏது கரங்களும் இணைந்துள்ளன. தேவன் தம் பங்கை நிறைவேற்றிவிட்டார். கிறிஸ்தவர் தன்னுடைய பங்கை செய்ய வேண்டியுள்ளது. இதற்காக தேவன் கிறிஸ்தவர்களை அழைக்கிறார். சத்தியத்தின் ஒளியை சகல தேசத்தாருக்கும் வழங்குவதற்கு தம் மக்கள் தங்களுடைய பங்கை செய்ய வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இவ்வாறு கூட்டணி அமைக்க யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? திருச்சபையானது உயிருள்ள சபையாக இருப்பதற்கு அது செயல்படுகிற சபையாக இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்கிற பாவத்திற்கும் பொய்களுக்கும் எதிராக உறுதியுடன் நிற்பதிலும், அவசரமே காட்டாமல் மெதுவாக முன்னேறுவதிலும் திருப்தியடைந்துவிடக்கூடாது. மாறாக கிறிஸ்துவின் நுகத்தைச் சுமந்து கொண்டு நம் தலைவரோடு இணைந்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் நாம் செல்லுகிற வழியில் புதிய ஊழியர்களை ஆதாயப்படுத்தவும் வேண்டும்.
போராடும்படி ஊக்குவிக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் உள்ளது. பிறகு கிறிஸ்து வருவார். இந்த கலகம் முடிந்துவிடும். எனவே கிறிஸ்துவோடு சேர்ந்து வேலை செய்யவும் அவருடைய ராஜ்யத்தை பரப்பவும் கடைசி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். யுத்தத்தின் முன்னணியில் நின்று உள்ளே வரும் தீமையை வைராக்கியமாக எதிர்ப்பவர்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறிவிடுகிறார்கள். விழுந்து போன வீரர்களை சிலர் துக்கத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் வேலையை நிறுத்த நேரமில்லை. அணியாக அவர்கள் நெருங்கிச் செல்ல வேண்டும். மரணத்தால் செயலற்றுப் போனவருடைய கரத்திலிருந்து கொடியை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சத்தியத்தையும் கனத்தையும்
நியாயப்படுத்த புத்தாற்றலோடு செயல்பட வேண்டும். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பாவத்தையும் அந்தகாரத்தின் வல்லமைகளையும் எதிர்க்க வேண்டும். தற்கால சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆற்றலோடும் உறுதியோடும் செயல்பட அழைக்கிற காலம் இது. முன்மாதிரியாலும் போதனையாலும் சத்தியத்தை அவர்கள் போதிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் உள்ள செவன்டே அட்வென்டிஸ்டுகள் தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி தங்களால் முடிந்தவரை அவருடைய வேலையில் சிறப்பாகச் செயல்படுமாறு தேவன் அவர்களை அழைக்கிறார்.
சோம்பேறித்தனத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தமில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அனுபவத்திலும் அதிகளவு குறைபாடு காணப்படுவதற்கான காரணம் தேவ பணியில் எதுவும் செய்யாமலிருப்பதுதான். உடற்பயிற்சி செய்யாவிட்டால் நம் உடல் தசைகள் பலவீனமாகி பயனற்றுப் போவதைப் போலவே நம் ஆவிக்குரிய இயல்பிலும் நடக்கிறது. உங்கள் ஆற்றல்களை பயன்படுத்தினால்தான் வலுவானவர்களாக இருப்போம். கருத்துமிக்க ஊழியர்களாக இருக்க வேண்டும். சோம்பேறி நிர்பந்தமான நிலையிலிருக்கிறான். கிறிஸ்து தம் உயிரையே கொடுத்த மாபெரும் பணியை நிறைவேற்றாமல் சோம்பேறியாக இருந்தால் என்ன சாக்குப்போக்குதான் சொல்ல முடியும்? ஆவிக்குரிய மனத்திறன்களை பயன்படுத்தாவிட்டால் அவை ஒழிந்துவிடும். அவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதே சாத்தானின் திட்டம். உலகிற்கு வரப்போகிற கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பரலோகம் முழுவதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் தேவனுக்கூடன் வேலையாட்களாயிருக்கிறோம். சகலத்தின் முடிவும் சமீபித்திருக்கிறது. பணி செய்ய இதுவே நமக்கு தருணம். மனப்பூர்வமாக நற்செய்தி ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. அவ்வப்போது எடுக்கப்படுகிற முயற்சிகளால் அதிக பயனில்லை. நம் கவனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதிக ஊக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் மத்தியில் இருப்பவர்கள் நேரமெடுத்து யோசித்தால், தாங்கள் எதுவும் செய்யாமலிருந்தால் தேவன் தங்களுக்கு கொடுத்துள்ள தாளந்துகளை புறக்கணிக்கிற பாவத்தைச் செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
உலகத்தில் நம் நிலை என்ன? தவணையின் காலத்தில் இருக்கிறோம். மாயையான பக்தியில் இந்த காலத்தை செலவிடக்கூடாது. விழிப்பும் காத்திருப்பும் கருத்தான பிரயாசமும் சேர்ந்து காணப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறதனிப்பட்ட பக்தியையும் சேவையையும் புறக்கணித்துவிட்டு இவ்வுலகத்திற்குரியவைகளை திட்டமிட்டு அந்தச் சலசலப்போடு ஓடுவதிலேயே நம் வாழ்க்கையை கழித்துவிடக்கூடாது. பணியில் சோம்பேறிகளாக இல்லாத அதே வேளையில் ஆவியில் அனலுள்ளவர்களாக ஆண்டவரை சேவிக்கவும் வேண்டும். ஆத்தும் விளக்கின் திரியை நறுக்க வேண்டும். நம் விளக்குகளோடு கிருபையாகிய எண்ணெயையும் நம் பாத்திரங்களில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நித்திரை நிலையிலிருந்து எழும்புவதற்கான அழைப்பு நாள் திருடன் வருகிற விதமாய் வராதபடிக்கு ஆவிக்குரிய வீழ்ச்சியை தடுப்பதற்கான ஒவ்வொரு முன்னெச்சரிக்கையையும் எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் காணப்படக்கூடாத ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம். பரலோக ஜீவன் என்னும் மின்னோட்டம் ஒவ்வொர் ஆத்துமாவிலும் ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சகல நற்கிரியைகளாலும் உங்கள் வாழ்க்கையை நிரப்புங்கள்.
தம் நாமத்தை அறிக்கையிடுகிற அனைவரும் ஊக்கமிக்க பணியாளர்களாக மாறுவதை இயேசு விரும்புகிறார். ஒவ்வோர் அங்கத்தினரும் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்ட வேண்டியது அவசியம். ஒரு புயல் எழும்புகிறது. அது ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய அடித்தளத்தையும் மிக அதிகமாக அசைத்து சோதிக்கப் போகிறது. எனவே மணலான அஸ்திபாரம் வேண்டாம், கற்பாறையான அஸ்திபாரத்தை தேடுங்கள். ஆழமாக தோண்டி உங்கள் அஸ்திபாரத்தை உறுதியாக போடுங்கள். கட்டுங்கள், ஓ நித்தியத்திற்காக கட்டுங்கள். கண்ணீரோடும் மனமார்ந்த ஜபங்களோடும் கட்டுங்கள். இது முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளால் உங்களுடைய வாழ்க்கையை அழகுமிக்கதாக்குவீர்களாக. இந்த கடைசி நாட்களில் காலே போன்றவர்கள் மிகவும் அவசியம். தெய்வீக அளவீடு. குணத்தை அளவிடுகிற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேவதூதர்கள் உங்களுடைய ஒழுக்க விழுமியங்களை மதிப்பிட்டு உங்களுடைய தேவைகளை கணக்கெடுத்து உங்கள் வழக்கை தேவனிடம் தெரிவிக்கிறார்கள்.
நமக்குள்ள திறமையிலிருந்து இம்மியளவேனும் குறைவாகச் செயல்பட்டால் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுத்தாக வேண்டும். சேவைக்கான ஒவ்வொரு சாத்தியத்தையும் மிகச்சரியாக தேவன் அளவிடுகிறார். மேம்படுத்தப்பட்ட தாளந்துகளைப் பற்றி கணக்கு வைப்பது போல பயன்படுத்தாத தாளந்துகள் குறித்தும் கணக்கு வைக்கப்படுகிறது. நம் தாளந்துகளை சரியாகப் பயன்படுத்துவன் மூலம் நாம் எவ்வாறெல்லாம் மாற முடியுமோ அது குறித்து தேவன் கணக்கு கேட்பார்.
நாம் செய்திருக்க வேண்டிய ஆனால் தேவனுக்கு மகிமையாக ஆற்றல்களைச் செலவிடாததால் செய்யத் தவறிப்போனவை குறித்து தேவன் நம்மை நியாயந்தீர்ப்பார். நம் ஆத்துமாவை நாம் இழக்காமல் இருந்தாலும் கூட நம் தாளந்துகளை பயன்படுத்தாததின் விளைவை நித்தியத்தில் உணருவோம். நாம் பெற்றிருக்க வேண்டிய ஆனால் பெறாமல் போன அறிவும் திறமைகளும் நித்தியமாக நமக்கு கிடைக்காமலே போகும். என்ன நடந்திருக்கலாம்? கிறிஸ்துவின் ஒவ்வொரு வீரனும் தன் கடமையை செய்திருந்தால் சியோனின் மதில்கள் மேலுள்ள ஒவ்வொரு காவலாளனும் எக்காலத்தை வலுவாக ஊதியிருந்தால் இந்த உலகத்திற்கு முன்னரே எச்சரிப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பல வருடங்கள் தாமதமாகத்தான் பணி நடந்து வருகிறது. மனிதர்கள் தூங்குகிற சமயத்தில் சாத்தான் நம்மத்தியில் இரகசியமாக வலம் வந்துவிடுகிறான்.
நமக்கு நியமிக்கப்பட்ட பணியில் நாம் இப்போது ஈடுபட்டு ஆண்களையும் பெண்களையும் அவர்களுடைய ஆபத்து பற்றி விழிக்கச் செய்கிற செய்தியை அறிவிப்போம். ஒவ்வொர் செவன்டே அட்வென்டிஸ்டும் தன்மேல் சுமத்தப்பட்ட பணியை செய்திருந்தால் இப்போது இருப்பதைவிட அதிகமான அங்கத்தினர்கள் இருந்திருப்பார்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற செய்தியை கேட்கும்படி அமெரிக்காவின் அனைத்து நகரங்களிலும் உள்ளவர்கள் வழிநடத்தப்பட்டிருப்பார்கள். இரக்கத்தின் செய்தியை உலகிற்கு அறிவிப்பது குறித்த தேவ நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இதற்கு முன்னரே கிறிஸ்து உலகத்திற்கு வந்திருப்பார். பரிசுத்தவான்கள் தேவனுடைய நகரத்திற்குச் சென்றிருப்பார்கள். பரலோக பதிவேடு. உலகத்திற்கு நற்செய்தியாளர்கள் தேவை. அர்ப்பணிப்பு மிக்க குடும்ப நற்செய்தியாளர்கள் தேவை. நற்செய்தி பணி ஆவியில்லாத எவரையும் பரலோக பதிவேட்டில் ஒரு கிறிஸ்தவனென்று பதிவு செய்ய மாட்டார்கள். சபை அங்கத்தினர்கள் தனிப்பட்ட விதத்தில் இந்த பணியை மேற்கொள்ளாவிட்டால் தேவனோடு தங்களுக்கு உயிருள்ள உறவு இல்லையென அதன் மூலம் காட்டுகிறார்கள். சோம்பேறி வேலைக்காரர்கள் என்று அவர்களுடைய பெயர் பதிவேட்டில் எழுதப்படும்.
தேவநோக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தங்களால் மறுப்பேதும் சொல்ல முடியாவிட்டாலும் அதில் அக்கறையின்றி அதற்கு உதவி செய்ய மறுப்பவர்கள் எல்லா சபை இயக்கங்களிலும் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உன்னதத்தில் பதிவு செய்யப்பட்டு வரும் ஒரு பதிவு குறித்து ஞாபகம் கொண்டால் நலமாயிருக்கும். அந்த பதிவு புத்தகத்தில் எதுவும் விடுபடப்போவதுமில்லை, தவறு ஏற்படப்போவதுமில்லை. அதிலிருந்துதான் அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள். தேவ சேவையில் புறக்கணிக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் அங்கு பதிவு செய்யப்படும். மேலும் அன்பாலும் விசுவாசத்தாலும் விளைந்த ஒவ்வொரு செயலும் நித்தியமாக அதில் பதிவு செய்யப்படும். 1879 அக்டோபர் 23 காலையில் சுமார் 2 மணியளவில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இறங்கினார். வரப்போகும் நியாயத்தீர்ப்பு காட்சிகளைக் கண்டேன். ஒரு பெரிய சிங்காசனத்திற்கு முன்பாக 10,000 பேர் கூடியிருந்தார்கள். கம்பீரமான தோற்றமுடைய ஒருவர் அதன்மேல் வீற்றிருந்தார். அவருக்கு முன்பாக பல்வேறு புத்தகங்கள் இருந்தன. ஒவ்வொன்றின் அட்டைகளின் மேலும் ஜொலிக்கின்ற அக்கினியைப் போன்ற தங்க எழுத்துகளில் பரலோகப் பதிவேடு என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த புத்தகங்களில் சத்தியத்தை நம்புவதாகச் சொல்லிக் கொள்வோரின் பெயர்கள் அடங்கிய ஒரு புத்தகம் திறக்கப்பட்டது. உடனே சிங்காசனத்தை சுற்றிலுமிருந்த எண்ணிலடங்காதோர் மேலிருந்து கண்களை விலக்கி சத்தியத்தின் பிள்ளைகளென்றும் ஒளியின் பிள்ளைகளென்றும் சொல்லிக் கொள்வோரின் மேல் என் கவனத்தைச் செலுத்தினேன்.
வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அதில் சத்தியத்தை கைக்கொள்வதாகச் சொல்வோரின் பாவங்கள் பதியப்பட்டிருந்தன. சுயநலம் என்கிற பொதுவான தலைப்பின் கீழ் மற்ற அனைத்து பாவங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு வகுப்பினர் பற்றி நிலத்தைக் கெடுக்கிறவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. நியாயாதிபதியின் ஊடுருவுகிற பார்வை அவர்கள் மேல் பட்டதும் அலட்சியம் என்கிற அவர்களுடைய பாவம் தெள்ளத் தெளிவாகத் தெரிந்தது. தங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பரிசுத்த பொறுப்புக்கு தாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ததாக உதடுகள் வெளுக்க நடுநடுங்கி ஒத்துக்கொண்டார்கள். எச்சரிப்புகளையும் சிலாக்கியங்களையும் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவற்றிற்கு செவி கொடுக்கவோ மேம்படுத்தவோ இல்லை. தேவனுடைய இரக்கம் பற்றி அளவுக்கதிகமாக ஊகித்தது தவறென இப்போது கண்டுகொண்டார்கள். தீயவர்களையும் ஒழுக்கக்கேடானவர்களையும் போல அறிக்கையிட வேண்டிய பாவங்கள் அவர்களிடம் அதிகமில்லை. ஆனால் கனி கொடுக்காததாலும் அவர்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தாததாலும் சபிக்கப்பட்டார்கள். இவர்கள் சுயத்தை முக்கியப்படுத்தினார்கள். சுயநலன்களுக்காக மட்டும் பிரயாசப்பட்டார்கள். தேவனுக்காக ஐஸ்வர்யவான்களாக இருக்கவில்லை. அவர்களிடம் தேவன் கேட்டதை அவர்கள் கொடுக்கவில்லை. கிறிஸ்துவின் ஊழியர்களெனச் சொன்னாலும் ஆத்துமாக்களை அவரிடம் கொண்டு வரவில்லை. அவர்கள் மூலம் தேவநோக்கம் நிறைவேற வேண்டுமென இருந்திருந்தால் அது நடந்திருக்காது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வசதிகளை பயன்படுத்தாமல் இருந்ததுமன்றி தங்களையும் பயன்படுத்தாமல் இருந்தார்கள்.
எஜமானின் திராட்சத் தோட்டத்தில் மற்றவர்களை பணி செய்ய விட்டுவிட்டு பாரமான பொறுப்புகளை அவர்கள் மேல் சுமத்திவிட்டு தங்களுடைய தற்காலிக நலன்களை நாடுவதிலேயே சுயநலமாக இருந்தார்கள். அனைவரும் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்டு தங்களில் கிரியைகளால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று நியாயாதிபதி சொன்னார். அப்போது அவர்களுடைய அலட்சியம் எவ்வளவு தெளிவாக விளங்கியது! தங்கள் சக மனிதரின் நலனுக்காகவும் அவர்களை இரட்சிப்பதற்காகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையைச் செய்யுமாறு தேவன் செய்துள்ள ஏற்பாடு எவ்வளவு ஞானமானதென விளங்கியது. ஏழைகள் மேல் இரக்கம் காண்பித்து, வேதனைப்படுவோர் மேல் பரிவு காட்டி, நற்செய்தி ஊழியத்தில் ஈடுபட்டு, தன் வசதி வாய்ப்புகளால் தேவ நோக்கத்திற்கு உதவி செய்து, ஒவ்வொருவரும் தன் குடும்பத்திலும் அக்கம்பக்கத்தார் மத்தியிலும் உயிருள்ள விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியிருந்தது. மேரோசை போல தாங்கள் செயல்படாத காரணத்திற்காக தேவ சாபம் அவர்கள் மேல் தங்கியது. இந்த வாழ்க்கையில் தங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை தந்த பணியை நேசித்தார்கள். இன்னின்ன நற்கிரியைகளைச் செய்தார்களென்று பரலோகப் பதிவுகளில் அவர்களுடைய பெயர்களுக்கு நேராக எதுவுமே எழுதப்படவில்லை. நம் பிதாக்களைவிட நம்மிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது.
நம் பிதாக்களைவிட நம்மேல் அதிகமான வெளிச்சம் வீசப்பட்டுள்ளது. நம் பிதாக்களைப் போலவே நம் கிரியைகளும் ஆராதனைகளும் இருந்தால் தேவனுடைய அங்கீகாரத்தையோ கனத்தையோ பெற முடியாது. அவர்களில் தேவனுடைய அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள் வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டுமானால் அவர்களைப் போலவே உண்மையும் வைராக்கியமும் உள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தில் வளர்ந்து கொண்டே போனார்கள். அதுபோல நாமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று அவர்கள் வாழ்ந்திருந்தால் என்ன செய்வார்களோ அதையே நாமும் செய்ய வேண்டும். நம்மேல் பிரகாசிக்கிற வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். நடக்காவிட்டால் அந்த வெளிச்சம் இருளாக மாறிவிடும். சோம்பலான சபைக்கு ஒரு வேண்டுகோள்: இன்று ஒருவர் மட்டுமே பணி செய்கிற இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் பணி செய்யாதது ஒரு மர்மமாகவே உள்ளது. தேவனுடைய குமாரர் குமாரத்திகளெனச் சொல்லிக் கொள்வோர் அலட்சியத்தோடு உணர்வில்லாமலும் அக்கறையில்லாமலும் இருப்பதைக் கண்டு பரலோகப் பிரபஞ்சம் ஸ்தம்பித்துள்ளது. சத்தியத்தில் ஒரு ஜீவ வல்லமை உள்ளது. எதுவுமே செய்யாமல் சோம்பேறிகளாக இருந்து இரட்சிக்கப்பட முடியாது. மெய்மனமாற்றம் பெற்ற ஒருவர் பயனற்றவராக ஆற்றலற்றவராக வாழ வாய்ப்பில்லை. கால் தடுக்கியாவது பரலோகம் சென்றுவிடலாம் என்று நினைக்கவே கூடாது. சோம்பேறி அதில் பிரவேசிக்கவே இயலாது. பூமியில் தேவனோடு ஒத்துழைக்க மறுக்கிறவர்கள் பரலோகத்திலும் அவரோடு ஒத்துழைக்க மாட்டார்கள். அவர்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வது பாதுகாப்பாக இருக்காது.
இருளில் இருப்போருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் என்ன செய்கிறார்கள் என்று பரலோகம் முழுவதுமே திருச்சபையை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய தேவனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். விளையாடுவதற்கு அவர் சிறுபிள்ளை அல்ல என்பதை நினைவில் வையுங்கள். உங்களுடைய விருப்பப்படியும் இஷ்டப்படியும் அவருடைய சேவையில் ஈடுபட முடியாது. மனித ஏதுகரங்களுடன் ஒத்துழைத்து செயல்பட பரலோக அறிவுஜீவிகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் இருப்பதைத்தான் நாம் பகுத்தறியவில்லை. செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியில் தங்களோடு சேர்ந்து செயற் அயல்படும் மனித ஏதுகரங்களை, திருச்சபையின் அங்கத்தினர்களை பரலோகத் தூதர்கள் வெகுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே செய்யாமல் தங்கள் கடமைகளை நிராகரித்த தேவனுடைய நாளை எதிர்பார்த்து வருகிறவர்கள் ஏராளம் ஏராளம். அதனால் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கிறார்கள். தேவபணியைப் பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் பக்கங்கள் வெற்றிடங்களாக இருப்பது துயரத்திற்குரியது. அவர்கள் தேவனுடைய தோட்டத்தின் மரங்களாக இருந்தாலும் நிலத்தை கெடுக்கிறார்கள். கனியற்ற கிளைகளால் நிலத்தை இருட்டாக்குகிறார்கள். இல்லையெனில்
கனிதரும் மரங்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்காக எதுவுமே அல்லது சிறிதளவே செய்கிறவர்களுக்கு ஆபத்திருக்கிறது. மிகுந்த சிலாக்கியங்களையும் தருணங்களையும் பெற்றும் எதுவுமே செய்யாமலிருப்பவனுடைய இருதயத்தில் தேவ கிருபை வாசஞ்செய்யாது.
தூங்கிக் கிடப்பதற்கு இப்போது நேரமில்லை. பயனற்ற வருத்தங்களில் மூழ்கியிருக்கவும் நேரமில்லை. நித்திரை மயக்கத்திலேயே இருப்பவன் நன்மை செய்வதற்கான அருமையான வாய்ப்புகளை இழந்து விடுவான்.
மாபெரும் அறுவடையில் அரிக்கட்டுகளைச் சேர்க்கிற மகத்தான சிலாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரட்சிக்கப்படுகிற ஒவ்வொர் ஆத்துமாவும் நமக்கு மிகவும் பிரிய மான நம் மீட்பராகிய இயேசுவின் கிரீடத்தில் ஒரு நட்சத்திரமாகச் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். யுத்தம் இன்னும் சிறிது காலம் நடந்தால் நித்தியத்திற்காக புதிய வெற்றிகளை பெற முடியுமென்றும் பரிசு கோப்பைகளை பெறலாமென்றும் சொல்லி தன் போர்க்கவசத்தை தூரேறே வைக்க ஆவலோடு இருப்பவன் யார்? பரலோக தூதுவர்கள் தங்கள் பணியைச் செய்கிறார்கள், நாம் என்ன செய்கிறோம்? சகோதர சகோதரிகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்த தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனிடம் கிட்டுச் சேருங்கள். உங்களிலுள்ள வரத்தை பயன்படுத்துங்கள். நம் விசுவாசத்திற்கான காரணங்களை அறிகிற வாய்ப்பை பெற்றவர்கள் இந்த அறிவை ஏதாவது நோக்கத்திற்கு இப்போது பயன்படுத்துங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கர்த்தருடைய ஜெபத்தைச் சொல்கிறவர்கள் எவ்வாறு சத்தியத்தின் விளக்கை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லாமல் இருக்க முடியும்? எதுவும் செய்யாமல் வீட்டில் இருக்க முடியும்? மற்றவர்களுக்கு உதவ எதுவுமே செய்யாமல் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்குமாறு தேவனுக்கு முன் உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் எவ்வாறு கேட்க முடியும்?
நம்மத்தையில் இருப்பவர்கள் நேரமெடுத்து சிந்தித்தால் தாங்கள் எதுவுமே செய்யாமல் இருப்பது தேவன் தந்துள்ள தாளந்துகளை புறக்கணிக்கிற பாவம் என்பதை கண்டுகொள்வார்கள்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இருதய கடினத்தால் உங்கள் மீட்பரும் பரிசுத்த தூதர்களும் துக்கமடைகிறார்கள். ஆத்துமாக்களை இரட்சிக்க கிறிஸ்து தம் ஜீவனையே கொடுத்தார். ஆனாலும் அவருடைய அன்பை அறிந்த நீங்கள் அவர் யாருக்காக மரித்தாரோ அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை அறிவிக்க மிக குறைந்த முயற்சியே எடுக்கிறீர்கள். இவ்வாறு கடமை மேல் அக்கறையின்றி அலட்சியமாக இருப்பதைக் கண்டு தூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நீங்கள் புறக்கணித்த ஆத்துமாக்களை நியாயத்தீர்ப்பில் நீங்கள் சந்திக்க வேண்டும். அந்த மகா நாளில் நீங்களே உங்களை குற்றவாளிகளாகத் தீர்ப்பீர்கள். நீங்களே உங்களை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்ப்பீர்கள். ஆண்டவர் இப்போதே உங்களை மனந்திரும்புதலுக்குள் வழிநடத்துவாராக. தமது திராட்சத் தோட்டத்தில் செய்யும்படி அவர் நியமித்த பணியை அவருடைய மக்கள் செய்யாதிருப்பதை அவர்களுக்கு மன்னிப்பாராக. தான் நிலத்தில் புதைத்துள்ள தாளந்தை எடுத்து காசுக்காரர்களிடம் கொடுக்க வேண்டுமென்று சோம்பேறி சபை அங்கத்தினரை உணரச் செய்ய நாம் என்ன சொல்ல வேண்டும்? சோம்பேறியும் வேலை செய்யாதவனும் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட முடியாது. இதன் முக்கியத்துவத்தை மித்திரையிலுள்ள திருச்சபைகளுக்கு தேவன் உணர்த்தினால் நன்றாக இருக்குமே. ஓ சீயோன் விழித்து அழகான வஸ்திரங்களைத் தரித்தால் நன்றாக இருக்குமே. அவள் பிரகாசித்தால் நன்றாக இருக்குமே.
நீங்கள் இருளிலிருந்தபோது உங்களுக்குச் செய்யப்பட்ட பணியைப் போலவே சத்தியத்தை அறியாதோருக்கு பணி செய்ய வேண்டியுள்ளது. நித்திரை பண்ணவும் சோம்பேறிகளாக இருக்கவும் இது நேரமல்ல. வீட்டெஜமான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். நாம் முன்னேற வேண்டுமே தவிர பின்னேறக்கூடாது. தினமும் புதிதாக பிறக்க வேண்டும். இயேசுவின் அன்பு நம் இருதயங்களில் துடிப்புடன் ஓட வேண்டும். அப்போதுதான் அநேக ஆத்துமாக்களை இரட்சிக்கிற கருவிகளாக விளங்குவோம்.
தேவனுடைய மகனாக மகளாக தங்களை உரிமை கோருகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் சகல அக்கிரமங்களிலிருந்தும் விலகினால் மட்டும் போதாது. நற்பணியிலும் சுயமறுப்பிலும் தாழ்மையிலும் பெருக வேண்டும். அதை ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். மனதின் செயலின் செயல்பாடு பற்றின முக்கிய விதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது நம் கிரியைகள் குறித்து நம்மை எச்சரிக்க வேண்டும். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்கிறார். தங்களுடைய வாய்ப்புகளை மேம்படுத்தாமல் தேவன் கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்தாதவர்களில் அதை செய்வதற்கான விருப்பம் குறையும். இறுதியாக தங்களுடைய நித்திரை மயக்கத்தால் முன்பு தாங்கள் பெற்றிருந்ததையும் இழப்பார்கள். சோதனைகளும் பாடுகளும் வரும்போது நிலைத்து நிற்கும்படி தேவனை பற்றி அதிகமாக அறியவும் மகத்தான அனுபவத்தை பெறவும் அவர்கள் எதையும் செய்யவில்லை. உபத்திரவமோ சோதனையோ வரும்போது இந்த மக்கள் தங்கள் விசுவாசத்தை இழக்கிறார்கள். அவர்களுடைய அஸ்திபாரம் அசைகிறது. ஏனென்றால் தங்களுடைய அஸ்திபாரத்தை உறுதியாக போட வேண்டியதின் அவசியத்தை உணரவில்லை. நித்திய கண்மலையோடு சேர்த்து தங்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் பிணைக்கவில்லை.
இறுதி மகா நாளில் நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் நம்மை விட்டு நித்தியமாக பிரிக்கப்பட்டதை பார்க்க நேரிடலாம். நம் குடும்பத்தினர், நம் பிள்ளைகள் இரட்சிக்கப்படாததை பார்க்க நேரிடலாம். நம் வீடுகளுக்கு வந்து நம் பந்தியில் சாப்பிட்டவர்கள் தொலைந்து போனோரின் மத்தியில் நிற்பதை பார்க்க நேரிடலாம். இவற்றை பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்! அப்போது நாம் பின்வரும் கேள்விகளை கேட்க நேரிடலாம். நான் நம்புகிற கிறிஸ்துவின் மார்க்கம் அவர்களுக்கு ஏன் பிடிக்காமல் போனது? நான் பொறுமையாக நடக்காததாலா? கிறிஸ்தவ மனநிலையோடு நடக்காததாலா? சுயத்தை அடக்காததாலா? ஆண்டவருடைய சீக்கிர வருகை குறித்து உலகத்தை எச்சரிக்க வேண்டும். நாம் பணி செய்ய இன்னும் சிறிது காலமே உள்ளது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடவும் பிறருக்கு வெளிச்சத்தை வீசவும் நாம் மேம்படுத்தியிருக்க வேண்டிய காலங்கள் வீணாகிப் போயின. மிகப்பெரிய வெளிச்சத்தை பெற்று சத்தியத்தில் நிலைத்திருந்து தங்கள் மேல் அதிக வேலை சுமை சுமத்தப்பட்டவர்கள் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு தங்களுக்காகவும் பிறருக்காகவும் வேலை செய்யுமாறு தேவன் அவர்களை அழைக்கிறார். ஒவ்வொரு திறனையும் பயன்படுத்த வேண்டும். தேவன் தந்த ஒவ்வொரு தாளந்தையும் செயல்படுத்த வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்துள்ள சகல வெளிச்சத்தையும் பிறர் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். பிரசங்கியார்களாக அல்ல, தேவனுடைய ஊழியர்களாக மாறுவதற்கே முயல வேண்டும். வலுவான எடுத்துக்காட்டுகள்.
மனிதர் மேல் தேவன் ஊற்றிய அன்பின் ஆழத்தை அளவிட முடியாது. அவ்வளவு அன்பை பெற்றவர்கள் மேலோட்டமாக மட்டுமே நன்றி காட்டுவதைக் கண்டு தூதர்கள் ஆச்சரியமடைகிறார்கள். கொஞ்சங்கூட மனிதர்கள் அதை பாராட்டாததைக் கண்டு தூதர்கள் வியக்கிறார்கள். மனித ஆத்துமாக்கள் புறக்கணிக்கப்படுவது பரலோகத்தை வெகுளச் செய்கிறது. அதை கிறிஸ்து எவ்வாறு பார்க்கிறாரென நாம் அறிந்து கொள்ள முடியுமா? கடுங்குளிரிலும் பணியிலும் தங்கள் குழந்தை தொலைந்து போயிருக்க அதை காப்பாற்றியிருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தை மடிந்து போகும்படி விட்டுவிட்டார்களென தெரிந்தால் அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? மிகுந்த துக்கமடைய மாட்டார்களா? வெகுண்டெழ மாட்டார்களா? அன்பின் மிகுதியால் கண்ணீர் சிந்தி அந்த கொலைகாரர்கள் மேல் மிகுந்த கோபம் கொண்டு அவர்களை குற்றப்படுத்த மாட்டார்களா? ஒவ்வொரு மனிதனுடைய பாடுகளும் தேவப்பிள்ளையின் பாடுகளாகும். அழிந்து போகிற தங்கள் சக மனிதனுக்கு உதவிக்கரம் நீட்டாதவர் தேவனுடைய நீதியான கோபத்தை தூண்டிவிடுகிறார்.
ஒரு மனிதனை பற்றி வாசித்தேன். குளிர்காலத்தில் மிகவும் பனிபடர்ந்த சருக்கலான வழியில் அவன் பயணித்துக் கொண்டிருந்தபோது குளிரால் உடல் மரத்தது. அவன் அறியாமலேயே உடல் பலனெல்லாம் குறைந்து கொண்டிருந்தது. உறைய வைக்கும் பணியில் கிட்டத்தட்ட மரிக்கும் நிலைக்குச் சென்றான். பிழைப்பதற்கான முயற்சியை கிட்டத்தட்ட கைவிட்டான். அப்போது சக பயணி ஒருவனுடைய முனகல் சத்தம் கேட்டது. இவனைப் போலவே அவனும் மரிக்கும் தருவாயில் இருந்தான். அவனை காப்பாற்ற நினைத்தான். அந்த துர்ப்பாக்கியசாலியின் பனிமூடிய கால்களை தேய்த்து விட்டான். சிறிது நேர முயற்சிக்குப் பிறகு அவனை எழுந்திருக்கச் செய்தான். அவனால் நிற்க முடியவில்லை. எனவே தன் அன்பான கரங்களில் அவனை தாங்கிக் கொண்டு தனியே தான் செல்ல முடியாதென நினைத்திருந்த சருக்கலான வழியில் அவனை அழைத்துச் சென்றான். பாதுகாப்பான இடம் வரையிலும் அவ்வாறு சென்ற பிறகுதான் ஓர் உண்மை புலப்பட்டது. அதாவது, அந்த மனுஷனுக்கு உதவி செய்யப்போய் இவனும் தன்னை காப்பாற்றிக் கொண்டான் என்பதுதான் அந்த உண்மை. அடுத்தவனை காப்பாற்ற வேண்டுமென்கிற ஊக்கமான முயற்சி இவனுடைய நரம்பில் உறைந்து கொண்டிருந்த இரத்தத்தை உயிர்பெறச் செய்து உடலின் மேற்பகுதி முழுதும் இதமான வெப்பத்தை கொடுத்தது. வாலிபர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்தில் இதுபோன்ற விளைவுகளை காணலாமென போதனையால் மட்டுமல்ல எடுத்துக்காட்டாலும் இந்த படிப்பினைகளை அவர்களுக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.
சத்தியத்தின் அறிவை பெறும் பாக்கியம் கிடைத்தது போது மேன முடங்கிவிடக்கூடாது, திருப்தியடையக்கூடாது. உங்களுக்கு சத்தியத்தைச் சொன்னது யார்? வேதவசனத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டியது யார்?
விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைப்பதற்கு தேவன் அதை உங்களுக்கு தரவில்லை. சர் ஜான் பிராங்க்லினை கண்டுபிடிக்கும்படி அனுப்பப்பட்ட கூட்டத்தினரை பற்றி வாசித்தேன். தங்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்ட தைரியசாலிகள் வடக்கு கடல்களில் சுற்றித் திரிந்தார்கள். இடர்பாடுகளையும் பசியையும் குளிரையும் இக்கட்டையும் சந்தித்தார்கள். இதெல்லாம் எதற்காக? இறந்து போன ஆய்வு பயணிகளின் சரீரங்களை கண்டுபிடித்த பெருமையை பெறலாம். சரியான நேரத்திற்கு உதவி கிடைத்தால் கொடிய மரணத்திலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பிருந்த ஒரு சிலரை காப்பாற்றின பெருமையை பெறலாம். மரணத்திலிருந்து ஒருவரை காப்பாற்றியிருந்தால் கூட தாங்கள் பட்ட பாடுகளுக்கு பலன் கிடைத்ததாக அவர்கள் எண்ணலாம். இதற்காக தங்கள் வசதி சந்தோஷம் அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். இது பற்றி யோசியுங்கள். நம்மைச் சுற்றியுள்ள விலைமதிப்புமிக்க ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக எவ்வளவு தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம்? அழிந்து போகிற மனிதர்களின் உயிரை காப்பாற்ற வீட்டை விட்டு புறப்பட்டு நீண்ட கடினமான பயணம் செய்வதற்கு நாம் கட்டாயப்படுத்தப்படவில்லை. நம் வீட்டிற்கு அருகாமையிலேயே நம்மைச் சுற்றிலும் எல்லா பக்கத்திலும் அழிந்து போகிற காப்பாற்றப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். தேவனை அறியாமல் அதனால் நம்பிக்கையில்லாமல் ஆண்களும் பெண்களும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அக்கறை காட்டாமல் இருக்கிறோம். வார்த்தைகளால் சொல்லாவிட்டாலும் செயலிலாவது என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்கிறோம். மற்றவர்களை காப்பாற்ற தங்கள் உயிரையே கொடுத்த மனிதர்களை நாயகர்களென்றும் தியாகிகளென்றும் உலகம் புகழ்கிறது. நித்திய வாழ்க்கையை மனதில் வைத்து வாழ்கிற நாம் ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற தியாகத்தை கொஞ்சங்கூட செய்யாத பட்சத்தில் எத்தகைய உணர்வுக்கு ஆளாக வேண்டும்?
நியூ இங்கிலாந்திலுள்ள ஒரு பட்டணத்தில் ஒரு கிணறு தோண்டினார்கள். வேலை கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இன்னும் ஓருவர் கிணற்றின் அடியில் நின்று கொண்டிருந்தபோது மண் சரிந்து அவரை மூடியது. உடனே உதவி வேண்டி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. இயந்திர வல்லுநர்களும் விவசாயிகளும் வியாபாரிகளும் மீட்புப் பணியில் ஓய்வின்றி ஈடுபட்டார்கள். ஆர்வத்தோடும் மனப்பூர்வமாகவும் உதவி செய்ய வந்தவர்கள் கயிறுகளையும் ஏணிகளையும் மண்வெட்டிகளையும் மண்வாரிகளையும் கொண்டு வந்தார்கள். அவரை காப்பாற்றுங்கள், ஓ காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் எழுப்பினார்கள். எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமென பிரயாசப்பட்டார்கள். இமைகளில் வியர்வை துளிகள், கடும் உழைப்பால் கைகளில் நடுக்கம். நீளமான குழாய் ஒன்றை உள்ளே புகுத்தி அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கும்படி சத்தமிட்டார்கள். உயிரோடு இருக்கிறேன், ஆனால் விரைவாகச் செய்யுங்கள், இங்கே பயமாக இருக்கிறது என்று பதில் வந்தது. சந்தோஷத்தோடே சத்தமிட்டவாறு புதுப்பெளத்தோடு தொடர்ந்து முயற்சித்தார்கள். கடைசியாக அவரை காப்பாற்றிவிட்டார்கள். அதனால் எழுந்த உற்சாக சத்தம் வானங்களையே கிடித்துவிடும்போல இருந்தது. அவர் காப்பாற்றப்பட்டார் என்கிற பேச்சுதான் அந்த பட்டணந்தோறும் கேட்கப்பட்டது.
ஒரு மனிதனை காப்பாற்ற இவ்வளவு வைராக்கியமும் ஆர்வமும் ஆசையும் காட்டியது அளவுக்கதிகமானதா? நிச்சயமாக இல்லை. ஆத்தும இழப்போடு ஒப்பிடும்போது இவ்வுலக வாழ்வை இழப்பதால் என்னவாகிவிடப் போகிறது? ஓர் உயிரை இழக்கப் போகிறோம் என்கிற அச்சம் மனிதர்களுடைய இருதயங்களில் தீவிர கவலையை உண்டாக்கினால் ஓர் ஆத்துமாவை இழப்பது கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் உண்டாகும் ஆபத்தை உணர்ந்திருப்பதாகச் சொல்வோரில் எவ்வளவு ஆழமான கவலையை உண்டாக்க வேண்டும்! கிணற்றில் புதைந்த அந்த ஒரு மனிதனுடைய உயிர்மேல் அக்கறை காட்டியது போல ஆத்தும இரட்சிப்புக்காக உழைப்பதில் தேவ ஊழியர்கள் மிகுந்த வைராக்கியத்தை காட்ட வேண்டாமா? பேச்சா நடத்தையா? இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்தியமும் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு அவர் வல்லமையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஆர்வம் இருக்கும். அவ்வாறு அறிவிக்கிற செயலால் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களில் அதன் மதிப்பை ஆழமாகவும் தீவிரமாகவும் உணர்கிற வாய்ப்பு ஏற்படுகிறது. நம் விசுவாசம் நற்கிரியைகளால் நிறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிரியைகளில்லாத விசுவாசம் செத்தது. இருதயத்தில் சுவிசேஷச் செய்தியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அனைவரும் அதை அறிவிக்க ஏங்குவார்கள். பரலோகத்தால் உண்டான கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். தேவநாமத்தின் மகிமையை எங்கும் பரவச் செய்ய நம்முடைய திறனுக்குட்பட்ட அனைத்தையும் செய்து தேவனை உண்மையோடு சேவித்து அவரை போற்ற வேண்டும்.
மூன்றாம் தூதனுடைய செய்தியை ஆமோதிப்பது
அல்லது அதை நம்புவதுடன் இன்று நம் விசுவாசம் நின்றுவிடக்கூடாது. விளக்கை நிரப்பி ஜீவ வெளிச்சத்தை வீசச் செய்து இருளிலிருப்போருக்கு வழியை காண்பிக்கிற கிறிஸ்துவினுடைய கிருபையின் எண்ணெயை நாம் பெற்றிருக்க வேண்டும். அன்பின் பிரயாசத்தையும் நற்கிரியைகளையும் எவ்வளவுக்கு மேற்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு நம் ஆவிக்குரிய பலனும் ஆசீர்வாதமும் இருக்கும். சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்ற அனைவரும் அதன்படி வாழ்ந்திருந்தால் எவ்வளவோ அதிகம் சாதித்திருக்கலாம். நாம் குறைவுள்ளவர்களாக இருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது. நம் விசுவாசத்திற்கு ஏற்றதாக நம் கிரியைகள் இல்லை. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலேயே மிகவும் பக்திக்குரிய, மிகவும் முக்கியமான செய்தி பிரகடனத்தின் கீழ் நாம் வாழ்கிறோம் என்று நம் விசுவாசம் சாட்சியிடுகிறது. ஆனால் இந்த உண்மையை வைத்து பார்த்தால் நம் முயற்சிகளும் நம் சுய தியாகமன நிலையும் நம் ஊழியத்தின் தன்மைக்கு ஒத்ததாக இல்லை. மரித்த நிலையிலிருந்து நாம் விழிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு ஜீவனை தருவார். விசுவாசத்தோடு செல்லுங்கள். சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்தது போலவே அதை அறிவியுங்கள். அதை நீங்கள் உண்மையிலேயே வாழ்ந்து காட்டுவதை நீங்கள் யாருக்காக பிரயாசப்படுகிறீர்களோ அவர்கள் காணட்டும். கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கைதான் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஆதரவாக அதிகம் பேசக்கூடிய வல்லமையான வாதமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிட்டாலும் அவருடைய சேவையில் ஈடுபடாத அநேகர் இருக்கிறார்கள். தங்களை பக்திவான்களெனச் சொல்லி கூட்டம் சேருகிறார்கள். அவ்வாறு செய்து தங்கள் ஆக்கினையை அதிகரிக்கிறார்கள். ஆத்துமாக்களை அழிப்பதில் சாத்தானுடைய அதிக வஞ்சகமான, அதிக வெற்றிகரமான ஏதுகரங்களாக மாறுகிறார்கள். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய ஆத்துமாக்களை சுத்திகரிக்கிறார்கள். விழிப்போடு காத்திருக்கிற அதே சமயத்தில் ஊக்கமாகவும் பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவர் கதவருகே நிற்கிறார் என்பதை அறிந்திருப்பதால் ஆத்தும இரட்சிப்பிற்காக தெய்வீக அறிவு ஜீவிகளுடன் சேர்ந்து பணி செய்ய வேண்டுமென்கிற வைராக்கியம் உயிர் கொள்கிறது. ஆண்டவருடைய வீட்டாருக்கு ஏற்ற வேளையில் போஜனம் கொடுக்கிற உண்மையும் விசுவாசமுமான ஊழியர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவையான சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், மோசே என ஒவ்வொருவரும் தங்கள் கால சத்தியத்தை அறிவித்தது போல கிறிஸ்துவின் ஊழியர்களும் தங்கள் தலைமுறையினருக்கு விசேஷித்த எச்சரிப்பை கொடுப்பார்கள். எவ்வளவு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை வைத்தல்ல, பெற்றதை எவ்வளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்துதான் தேவனுக்கு முன் நம் நிலை உள்ளது. அதிக வெளிச்சத்தை பெற்றிருந்தும் தேவனை சேவிப்பதாகச் சொல்லியும் ஒளியை புறக்கணித்து அனுதின வாழ்வில் விசுவாச அறிக்கைக்கு விரோதமாக வாழ்கிறவர்களை விட தன்னால் பகுத்தறிய முடிகிற அளவுக்கு சரியானதை செய்ய தீர்மானிக்கிற அஞ்ஞானி மிகுந்த தயவை பெறுகிற நிலையில் இருக்கிறான்.
கர்த்தருடைய வருகையை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அதை துரிதப்படுத்துவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமுரிய சிலாக்கியமாகும். அவரது நாமத்தை தரித்திருப்பதாகச் சொல்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்காக கனி கொடுத்திருந்தால் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தின் விதை எவ்வளவு துரிதமாக விதைக்கப்பட்டிருக்கும். கடைசி மகா அறுவடை சீக்கிரம் நிகழப்போகிறது. மதிப்புமிக்க தானியத்தை சேர்க்கும்படி கிறிஸ்து வருவார். கிறிஸ்தவர்கள் விழித்துக் கொண்டு தாங்கள் புறக்கணித்த கடமைகளை மீண்டும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளை சார்ந்துதான் அவர்களுடைய ஆத்துமாக்களின் இரட்சிப்பு உள்ளது. கிறிஸ்துவோடு சேர்ந்து பணியாற்றுவதில்தான் மெய்யான தொழுகை உள்ளது. ஜபங்களும் புத்தி சொல்லுதலும் பேசுதலும் மலிவான கனிகள். இவை மரத்தில் கட்டப்படுகிற செயற்கை கனிகள். ஆனால் நற்கிரியைகளிலும் உதவி தேவைப்படுவோரையும் திக்கற்றோரையும் விதவைகளையும் கவனிப்பதிலும் வெளிப்படும் கனிகள் மெய்யானவை. அவை இயற்கையாகவே நல்ல மரத்தில் விளைபவை. வெளிச்சத்தை பெறுவதும் அதை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் நியமித்திருக்கிற ஒவ்வொர் அங்கத்தினரும் செய்தாக வேண்டும். ஆண்டவருடைய திராட்சத் தோட்டத்தில் வேலை செய்யாமல் இருக்கிற ஒருவர் கூட அதற்கு சாக்குப்போக்குச் சொல்ல முடியாது. தர்ம காரியங்களை செய்வது, அன்பான வார்த்தைகளை பேசுவது, வரியோர் மேலும் உதவி தேவைப்படுவோர் மேலும் வேதனையிலிருப்போர் மேலும் கனிவான எண்ணங்கொள்வது போன்ற செய்கைகள்தாம் நம்மிடம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனிகளாகும்.
யாக்கோபின் கிணற்றருகே இயேசுவோடு பேசிய சமாரிய ஸ்திரீ தான் இரட்சகரை கண்டதுமே மற்றவர்களை அவரிடம் அழைத்து வந்தாள். அவருடைய சீடர்களைவிட திறமையான நற்செய்தியாளர் என்று தன்னை நிரூபித்தாள்.
சமாரியா வளமான களம் என்று சொல்லும் அளவிற்கு சீடர்களால் அங்கு எதையும் காண முடியவில்லை. எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் பணி பற்றியே சிந்தித்து வந்தார்கள். தங்களைச் சுற்றிலும் அறுவடைக்களம் இருந்ததை அவர்கள் காணவில்லை. ஆனால் அவர்கள் வெறுத்த ஒரு பெண் மூலமாக அந்நகரம் முழுவதும் இயேசுவை பற்றி கேள்விப்பட முடிந்தது. அந்த வெளிச்சத்தை உடனே அவள் தன் சகதேசத்தாருக்கு கொண்டு சென்றாள். கிறிஸ்துவுக்குள்ளான நடைமுறை விசுவாசம் எவ்வாறு செயல்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவள் இருக்கிறாள்.
செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் வளருகிறார்கள். எண்ணிக்கையில் இருமடங்காகிறார்கள். ஊரிய பணிகளை நிறுவுகிறார்கள். பூமியின் அந்த காரமான இடங்களில் சத்தியத்தின் கொடியை விரிக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எதிர்பார்ப்பதைவிட பணி மெதுவாகவே நடைபெறுகிறது. ஏன்? திருச்சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிக்கும்படி தூண்டுதலில்லை. தீவிர பக்தியில்லாமலும் பணியில் அர்ப்பணிப்பும் தாழ்மையும் தேவபயமும் இல்லாமலும் ஒவ்வொரு பணியும் முடங்குகிறது. கிறிஸ்துவின் சிலுவை வீரர்கள் எங்கே? தேவபயமும் நேர்மையும் ஏக மனமும் தேவமகிமையை மட்டுமே சிந்தையுமாக கொண்டவர்கள் தீமைக்கு எதிராக போராட தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் வேளையில் உணர்வற்ற கோழையான உள்ளம் படைத்தவர்கள் அளவுக்கதிகமாக உள்ளார்கள். ஓ, பலவீனத்திலிருந்து அவர்கள் பலனடைந்து வீரதீரத்தோடு போராடி எதிரி சேனைகளை ஓடச் செய்தால் நன்றாக இருக்குமே. தேவன் கொடுத்துள்ள ஆற்றல்களை பயன்படுத்த மறுக்கும்போதெல்லாம் அந்த ஆற்றல்கள் வலிமை குறைந்து அழிந்து போகின்றன. வாழ்ந்து காட்டாத, பிறருக்கு அறிவிக்கப்படாத சத்தியமானது உயிர் தரும் ஆற்றலையும் சுகமாக்கும் பண்பையும் இழந்து விடுகிறது. எந்த நோக்கத்திற்காக உழைப்பதை நேசிப்பதாகச் சொல்கிறீர்களோ அதை மூடி மறைக்காமல் அதை முன்னேற்றுவதுதான் உங்கள் பக்திக்கு எலும்பும் தசையுமாக இருக்கும்.
கிருபையின் வழிகளால் வருகிற ஆசீர்வாதங்களை மட்டும் வெறுமனே பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக எதுவும் செய்யாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் வெறுமனே சாப்பிட்டு வாழ முயல்பவர்களைப் போல இருக்கிறார்கள். இவ்வுலக வாழ்வைப் போன்றுதான் ஆவிக்குரிய வாழ்விலும் இது எப்போதுமே சிதைவையும் சீர்கேட்டையுமே கொண்டுவரும். நற்செய்தி ஊழியத்தில் காணப்படுகிற ஆபத்து. பணிகள் அதிகரிக்கும்போது, செய்ய வேண்டிய வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கும்போது மனித திட்டங்களையும் பணிகளையும் நம்புகிற ஆபத்து இருக்கிறது. குறைவாக ஜெபிக்கவும் குறைவாக விசுவாசிக்கவும் மனது சாய்ந்துவிடுகிற ஆபத்து இருக்கிறது. தேவன் மட்டுமே நம் வேலையை வெற்றிகரமாக்க முடியும். அந்நிலையில் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற உணர்வை இழந்துவிடுகிற ஆபத்து இருக்கிறது. மனிதரின் நிலை இவ்வாறு இருந்தாலும் குறைவாக செயல்பட்டால் போதுமென மனித கருவிகள் நினைத்துவிடக்கூடாது. அவன் குறைவாக செய்யாமல் பரலோக ஈவாகிய பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அதிகம் செய்ய வேண்டும், அதிகம் செய்ய வேண்டும்.
தேவவல்லமை திருச்சபையைத் தூண்டி ஊழியம் ஊக்கமாக நடைபெறப்போகிற காலங்கள் வருகின்றன. திருச்சபை அங்கத்தினர்கள் புறப்பட்டுச் சென்று கிறிஸ்துவிடம் ஆத்துமாக்களைக் கொண்டுவர ஜீவனைக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவர்களை ஊக்குவிக்கும். இவ்வாறு நடக்கும்போது உள்ளார்வத்துடன் பணி செய்கிறவர்கள் ஊக்கமாக ஜெபித்து தேவனைச் சார்ந்திருப்பதால் மட்டுமே பாதுகாப்பாக இருக்க முடியும். தங்கள் பணியால் அகந்தை வராமலிருக்கவும் தங்கள் வேலை தங்களை இரட்சிக்கிறது என்கிற எண்ணம் ஏற்படாமலிருக்கவும் கிறிஸ்துவின் கிருபைக்காக ஊக்கத்தோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் வல்லமையே அனைத்தையும் செய்வதை உணர்ந்து சகல மகிமையையும் தேவனுக்குச் செலுத்தும்படி எப்போதும் இயேசுவையே நோக்க வேண்டும். தேவப்பணியை விரிவுபடுத்துவதற்கு உறுதியான தீர்மானங்களைச் செய்ய நாம் அழைக்கப்படுவோம். பரலோகப்பிதாவிடம் ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கும். தனியறையிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஜெபிப்பது அவசியமாகும்.
எப்போதும் சலசலப்புடன் செயல்படுவதையே பக்தி மார்க்கமென ரபிமார்கள் நினைத்தார்கள். தாங்கள் மேலான பக்தியுடைய வர்கள் என்று காண்பிப்பதற்கு பார்வைக்கு ஏதாவது செய்வதையே சார்ந்திருந்தார்கள். அவ்வாறு தங்கள் ஆத்துமாக்களை தேவனிடமிருந்து பிரித்து சுயநிறைவுடனே வளர்ந்து வந்தார்கள். அதேவிதமான ஆபத்துகள் இன்றும் காணப்படுகின்றன. செயல்பாடு அதிகரித்து தேவனுக்காக ஏதாவது செய்வதில் வெற்றி பெறும்போது மனித திட்டங்களையும் வழிமுறைகளையும் நம்பிவிடுகிற ஆபத்து இருக்கிறது.
குறைவாக ஜெபிக்கவும் குறைவாக விசுவாசம் வைக்கவும் மனது சாயலாம். சீடர்களைப் போல தேவனைச் சார்ந்திருப்பதை மறந்து நம் பணியே நம்மை இரட்சிக்குமென நினைக்கிற ஆபத்து உள்ளது. இயேசுவின் வல்லமைதான் நம் பணியைச் செய்கிறதென உணர்ந்து எப்போதும் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். தொலைந்து போனோரின் இரட்சிப்புக்காக ஊக்கத்தோடு செயல்பட வேண்டிய அதே வேளையில் தியானத்திற்கும் ஜெபத்திற்கும் வேதவசனத்தை வாசிப்பதற்கும் நேரமெடுக்க வேண்டும். அதிக ஜெபத்தோடு செய்யப்படுகிற கிறிஸ்துவின் புண்ணியத்தால் பரிசுத்தமாக்கப்படுகிற பணிதான் இறுதியில் மிகுந்த நன்மையாக விளங்கும். கிறிஸ்தவச் சேவையின் துவக்க வீரர்களுக்கான ஊக்கம். சிறு காரியங்களில் தேவனை சேவிக்கிற பணியை சந்தோஷமாக ஏற்கிறவர்கள்தாம் வெற்றிகரமான பணியாளர்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கை எனும் நூலால் நெய்து துணியின் சித்திர வேலையை முடிக்க வேண்டும். அர்ப்பணிப்போடு செயல்படவும் பயனுள்ளவர்களாக மாறவும் நாம் செய்ய வேண்டிய அனுதின கடமைகளை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் நித்தியத்தின் வெளிச்சத்தில் நம் பணியை பார்க்க வேண்டும்.
தம் மாபெரும் திட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஓர் இடம் வைத்திருக்கிறார்.
நமக்கு அவசியமற்ற தாளந்து எதையும் அவர் நமக்கு தருவதில்லை. பரலோகத்தின் நித்திய திட்டத்திலே அவனவனுக்கு ஓர் இடம் உண்டு. ஆத்துமாக்களின் இரட்சிப்பிற்காக அவனவன் கிறிஸ்துவோடு ஒத்துழைத்து பணியாற்ற வேண்டும். பரலோகவாச ஸ்தலங்களில் நமக்காக ஓரிடம் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது எவ்வளவு நிச்சயமோ, அதுபோல தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி ஒரு விசேஷித்த இடமாக இந்த பூமி நியமிக்கப்பட்டுள்ளதும் நிச்சயம். தம் மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் குறித்து திட்டம் வைத்துள்ளார். இந்த பணியில் எல்லாருமே ஏதாவது செய்ய முடியும். ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக சுயநலமின்றியும் ஊக்கமாகவும் பிரயாசப்படாவிட்டால் ஒழிய தேவனுக்கு முன் யாரும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படமாட்டார்கள். உங்கள் கடமையை நீங்கள் வேறொருவர் மேல் சுமத்த முடியாது. வேறு யாருமல்ல, நீங்கள்தாம் உங்கள் வேலையை செய்ய முடியும். நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை வீசாவிட்டால், நீங்கள் காட்டிய அலட்சியத்தால் யாராவது ஒருவர் இருளில் விடப்படுவார்.
தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியும் தாழ்மையான ஊழியன் தெய்வீக உதவியை நிச்சயம் பெறுவான். அத்தகைய பெரிதும் பரிசுத்தமுமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுதானே குணத்தை மேம்படுத்தும். மேலான மன ஆவிக்குரிய திறன்களை செயல்படத் தூண்டி மனதையும் இதயத்தையும் பலப்படுத்தி சுத்திகரிக்கும். தேவ வல்லமையில் விசுவாசம் வைப்பதால் பெலவீனன் பெலவானாக மாறுவதும் தன் முயற்சிகளில் திடமனதோடு விளங்குவதும் மாபெரும் பலன்களை பெறுவதும் அற்புத அனுபவம். முதலில் குறைந்த அறிவுள்ளவனாக இருக்கும்போது தனக்கு தெரிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டும், அதே சமயத்தில் அதிகமான அறிவை பெறவும் கருத்தோடு பிரயாசப்படுகிறவன் பரலோகப் பொக்கிஷம் முழுவதும் தனக்காக காத்திருப்பதை கண்டுகொள்வான். எவ்வளவுக்கு அதிகமாக பிறருக்கு வெளிச்சத்தை காட்ட முயல்கிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக வெளிச்சத்தை பெறுவான். ஆத்துமாக்கள் மேலுள்ள அன்பால் வேதாகம வசனத்தை அதிகமாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முயலுவான். அப்போது அதிகமாக அதை குறித்த தெளிவை பெறுவான். நம் அறிவை அதிகமாக பயன்படுத்தி நம் ஆற்றல்களை உபயோகிக்கும்போது அதிக அறிவையும் ஆற்றலையும் பெறுவோம். ஒவ்வொருவரும் தேவனுக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஞானத்துடன் செயல்பட வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வேலை செய்ய ஒருவர் தன்னை அழைக்கும் வரை காத்திருக்கக்கூடாது. உங்களை வேலைக்கு அழைக்கிற அந்த ஒருவர் அளவுக்கதிமான பொறுப்புகளுடையவராக இருப்பார். அவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கும்போது நேரம் விரயமாகும். சீர்திருத்தத்திற்கான ஞானத்தை உடனடியாக தேவன் தருவார். ஏனென்றால், மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சத் தோட்டத்தில் வேலை செய். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்கிறது எபிரேயர் 3:7-8.
எவ்வளவு கனிவு, எவ்வளவு மனதுருக்கம், மேலும் எவ்வளவு அவசரம்! அவருடைய அழைப்பு ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. தீவிரமாக சேவை செய்யும்போது தீமையை எதிர்ப்பதற்கான பலன் கிடைக்கிறது. நியாயம், இரக்கம், தயாளத்தோடு செய்யப்படுகிற ஒவ்வொரு செயலும் பரலோகத்தில் இசையாகத் துணிக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி நற்செய்தி பணியின் ஆவியாகும். மற்றவர்களை இரட்சகரிடம் கொண்டு வருவதே புதுப்பிக்கப்பட்ட இருதயத்தின் முதல் உணர்வாக இருக்கும். கிறிஸ்து நம்மை செய்யச் சொல்லியுள்ள பணியை ஆர்வமாகச் செய்வதே கிருபையில் வளருவதற்கான ஒரே வழி. தேவனுக்காக வேலை செய்ய புறப்படுவதற்கு முன் மிகப் பெரிய தருணங்கள் நிகழவோ அசாதாரண திறன்கள் கிடைக்கவோ காத்திருக்கக்கூடாது. சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறவன் கற்றவனாகவோ கல்லாதவனாகவோ இருந்தாலும் தன் திறன்களையெல்லாம் தேவ சேவைக்கும் தன் சக மனிதர்களின் சேவைக்கும் பயன்படுத்துகிறான்.
மிகச்சிறந்த பணியை நிறைவேற்ற தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிற அநேகர் மிக குறைவாகவே செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிக குறைவாகவே முயற்சி செய்கிறார்கள். 199 தடவை தோல்வியடைந்து ஒரே ஓர் ஆத்துமாவை அழிவிலிருந்து காப்பாற்றினாலும் எஜமானின் நோக்கத்திற்காக மிக உயர்வான ஒரு செயலை செய்கிறீர்கள். தேவனுக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு இடையே உள்ள உறவு சந்தேகமே இல்லாத அளவுக்கு முழுமையானது. இப்படியென்றால் பூமியில் வேறொரு ஆத்துமாவேவே இல்லாதது போல அதை கண்காணிக்கிறார். வேறு ஆத்துமாவே இல்லாதது போல தம் பிரிய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை காண்கிறார், புரிந்து கொள்கிறார். நீங்கள் உங்களுடைய தாளந்தை தேவ சேவைக்காக பரிசுத்தப்படுத்தின ஓர் ஈவாக ஒப்புக் கொடுத்தால் உங்களுடைய பலவீனத்திற்கு மத்தியிலும் அவர் உங்களை பயன்படுத்துவார். ஏனென்றால் தன்னலம் பாராமல் தீவிரமாக செயல்படுவதால் பலவீனன் பலவானாகிறான். அவருடைய மேலான பாராட்டை பெற்று மகிழ்கிறான். கர்த்தருடைய மகிழ்ச்சியே பலத்தின் அடிப்படை கூறாகும். நீங்கள் உண்மையாக இருந்தால் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் இந்த பூமியில் உங்களுடைய பலனாக கிடைக்கும். மேலும் எதிர்கால வாழ்விலும் உங்களுடைய ஆண்டவரின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கலாம்.
மிகக் குறைவான தாளந்துகளை பெற்றிருந்தாலும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கதங்கள் இருதயங்களை உண்மையோடு காக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். ஹார்லன் பேஜ் என்பவர் பெரிய கல்விமான் இல்லை, சாதாரண திறன் படைத்த ஒரு இயந்திர பணியாளர். ஆனால் தேவ நோக்கத்திற்காக உழைப்பதையே தன் பிரதான வேலையாகக் கொண்டார். அவருடைய முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றிகள் கிடைத்தன. தன் சக மனிதர்களோடு தனிமையில் பேசியும் ஊக்கமாக ஜெபித்தும் அவர்களுடைய இரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டார். ஜபக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தார். ஞாயிறு பள்ளிகளை ஒழுங்கு செய்தார். துண்டு பிரதிகளையும் பிற விசுவாச பிரசுரங்களையும் விநியோகித்தார். மரணத் தருவாயில் நித்தியத்தின் சாயல் தன் முகத்தில் மிளிர, இது அனைத்துமே நான் செய்த எந்த புண்ணியத்தாலும் அல்ல, தேவ கிருபையால் சாத்தியமாயிற்று. ஆனால் என்னை கருவியாக பயன்படுத்தி 100 ஆத்துமாக்களுக்கு மேல் தேவன் இரட்சித்தார் என்பதை ஆதாரத்தோடு சொல்ல முடியுமென நினைக்கிறேன் என்றார். இந்த உலகம் கிறிஸ்தவனின் பரலோகம் அல்ல, மாறாக தேவனுடைய பணிமனைதான். பரிசுத்த பரலோகத்தில் பாவமற்ற தூதர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு இங்கு நாம் தகுதிப்படுகிறோம்.
இயேசுவின் சீடர்களில் அதிக தாழ்மையும் எளிமையுமானவரும் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். தாங்கள் செய்வது உண்மையிலேயே மகத்தானதுதானா என்று அவர்கள் உணராமலிருக்கலாம். ஆனால் தாங்கள் அறியாத தங்கள் செல்வாக்கினால் ஆசீர்வாத அலைகளை உருவாக்கலாம். அது பறந்து விரிந்து செல்லும். அந்த விளைவுகளின் ஆசீர்வாதத்தை இறுதிப் பிரததிபலன் கொடுக்கப்படுகிற நாளில்தான் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடும். தாங்கள் பெரிதாக எதுவும் செய்வதாக அவர்கள் உணராமலோ அறியாமலோ இருக்கலாம். வெற்றி குறித்த கவலையால் தங்களை வருத்தத் தேவையில்லை. தேவ யோசனைப்படி நியமிக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையோடும் அமைதியாகவும் தொடர்ந்து செய்தால் மட்டும் போதும். அவர்கள் ஜீவியம் வீண் போகாது. கிறிஸ்துவின் சாயலில் அதிகதிகமாக வளர்வார்கள். அவர்கள் இவ்வாழ்க்கையில் தேவனோடு உடன் வேலையாட்களாயிருக்கிறார்கள். மறுமை வாழ்வின் மெய்யான மகிழ்ச்சிக்கும் உயர்வான வேலைக்கும் தகுதி பெறுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தும் அவருக்காக மகத்தான ஊழியத்தையோ மாபெரும் தியாகத்தையோ செய்வதற்கு வாய்ப்பின்றி பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிந்தித்து ஆறுதலடையக்கூடிய ஒரு விஷயம் உள்ளது. அதாவது, தன்னையே அர்ப்பணித்து இரத்த சாட்சியாக மறிப்பவரே தேவனுக்கு மிகவும் பிரியமானவர் என்பது உண்மையல்ல. தினமும் ஆபத்தையும் மரணத்தையும் எதிர்கொள்கிற ஊழிய பணியாளர்தான் பரலோகப்பதிவில் முதன்மையானவராக இருப்பார் என்பதும் உண்மையல்ல. தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுதினமும் சுயத்தை சரணடையச் செய்து நோக்கத்தில் உண்மையும் சிந்தனையில் தூய்மையும் உள்ளவராக, கோபத்திலும் சாந்த குணத்தை காத்துக் கொள்பவராக,
சிறு காரியத்திலும் விசுவாசத்தையும் பயபக்தியையும் உண்மைத்தன்மையையும் காட்டுபவராக, குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துபவராக வாழ்கிற கிறிஸ்தவனே உலகப் புகழ்பெற்ற ஊழிய பணியாளனையும் அல்லது இரத்த சாட்சியையும் விட விலையேறப் பெற்றவன். எவ்வளவு வேலை செய்யப்பட்டது, அதன் விளைவு என்ன என்பதை வைத்தல்ல, என்ன மனநிலையில் செய்யப்பட்டது என்பதை வைத்தே தேவன் நம் வேலையை மதிப்பிடுகிறார். மேன்மையான வேலையை செய்வதாலோ மேலான பலவற்றை பெறுவதாலோ அல்ல, சிறு காரியங்களிலும் உண்மையோடு இருப்பதை வைத்தே எஜமான் அங்கீகரிக்கிறார். பெரிய சாதனைகள் அல்ல, என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறோம் என்பதே தேவனுடைய பார்வையில் முக்கியமானது. செய்து முடித்த வேலையின் அளவை விட எவ்வளவு நல்லெண்ணத்தோடும் உண்மையோடும் செய்தோம் என்பதைத்தான் அவர் பெரிதாக எண்ணுகிறார்.
சிறு காரியங்களை அலட்சியம் செய்துவிட்டு பெரிய பணியை எதிர்பார்க்காதீர்கள். சிறிய வேலையை நீங்கள் வெற்றிகரமாகச் செய்யலாம், ஆனால் பெரிய வேலையில் அடியோடு தோற்று முற்றிலும் ஏமாற்றத்திற்கு ஆளாகலாம். எங்காவது பணி செய்ய வேண்டியிருந்தால் அதை செய்யுங்கள். நீங்கள் ஏழையாகவோ பணக்காரனாகவோ உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ இருந்தாலும் தமக்காக தீவிரமாக சேவை செய்யுமாறு தேவன் அழைக்கிறார். உங்கள் கைக்குச் செய்யும்படி நேரிடுவதை முழுப்பெலத்தோடு செய்வதால் தாளந்தையும் பணித்திறனையும் மேம்படுத்துகிறீர்கள். உங்கள் அனுதின வாய்ப்புகளை நிராகரிப்பதால் நீங்கள் பயனற்று வாடிப்போகிறீர்கள். இதனால்தான் கர்த்தருடைய தோட்டத்தில் ஏராளமான கனிதராத மரங்கள் உள்ளன. நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு வரத்தையும் பயன்படுத்துவதை ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வாறு செய்தால் நாம் பயன்படுத்துவதற்கு மேமேலான வரங்களை பெறலாம். நமக்கு இல்லாத தகுதிகளை அசாதாரண விதத்தில் அவர் தரமாட்டார். ஆனால் நமக்கு உள்ளதை நாம் பயன்படுத்தும்போது நம் ஒவ்வொரு மனத்திறனையும் அதிகரித்து பெலப்படுத்த நம்மில் கிரியை செய்வார். எஜமானின் சேவைக்காக முழு மனதோடும் ஊக்கத்தோடும் செய்யப்படும் ஒவ்வொரு தியாகமும் நம் திறன்களை அதிகரிக்கும்.
எல்லாவிதத்திலும் எளிமையாக இருப்பவர்களை காணும்போது கிறிஸ்துவின் இருதயம் களிப்படைகிறது. துஷ்பிரயோகத்திற்கு ஆளான சாந்த குணமுள்ளவர்களை நோக்கும்போது கிறிஸ்துவின் இருதயம் களிப்படைகிறது. நீதியை பெறவில்லையே என்கிற மனக்குறையோடு நீதியின் மேல் பசிதாகத்தோடு இருப்பவர்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் இருதயம் களிப்படைகிறது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் பிற போதகர்கள் அதைரியப்பட்டு போவார்கள். இயேசுவோ இந்த சூழ்நிலைகளிலும் விருப்பத்தோடு வேலை செய்தார். நம் வீட்டிலோ வீட்டுக்கு அருகிலோ கிறிஸ்துவுக்காகச் செய்ய வேண்டிய கடமை இருந்தால் அந்த இடத்தை விட்டு கிறிஸ்துவை அறியாத நாடுகளுக்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வீட்டிலும் சபையிலும் சமுதாயத்திலும் தொழிலிலும் நம்மோடு இருக்கிறவர்களிடம் இந்த ஊழியத்தைச் செய்யலாம். கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் போதனைகளையும் நம் வாழ்க்கையின் ஆராய்ச்சியாக ஆக்கினால் கடந்து போகும் ஒவ்வொரு நிகழ்வும் சுவாரஸ்யமான பிரசங்கப் பகுதியாக இருக்கும். இப்பூலோக வாழ்க்கைதான் பரலோக வாழ்க்கைக்கான துவக்கம். பூலோக கல்விதான் பரலோக நியதிகளுக்கான துவக்கம். இங்குள்ள வாழ்க்கை பணிதான் அங்குள்ள வாழ்க்கை பணிக்கான துவக்கம். இப்போது நம் வகுனத்திலும் பரிசுத்த சேவையிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இனி எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதற்கான முன்னடையாளம்.
கிறிஸ்துவோடு சேர்ந்து சேவை செய்கிற சிலாக்கியத்தை புறக்கணிக்கிறவர்கள் அவருடைய மகிமையில் அவரோடு பங்கேற்பதற்கான ஒரே பயிற்சியை புறக்கணிக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் பெலத்தையும் உயர்வான குணத்தையும் கொடுக்கிற பயிற்சியை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். சுயநலமாக வாழ்ந்து சுயநன்மைக்காக சேவை செய்த பிறகு கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள்ளும் பிரவேசிக்கலாமென எவரும் நினைக்க வேண்டாம். சுயநலமற்ற அன்பின் சந்தோஷத்தில் அவர்கள் பங்கெடுக்கவே முடியாது. பரலோகத்தில் நிரம்பியுள்ள அந்த அன்பின் சூழலை அவர்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவதூதர்களின் இன்குரலும் அவர்களது சுரமண்டலங்களின் இசையும் இவர்களை திருப்திப்படுத்தாது. பரலோக அறிவியல் இவர்களுடைய சிந்தைகளுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். யாருமே இல்லாத கடற்கரையில் உடைந்து ஒதுங்கிய கப்பற்பாகங்களைப் போல எல்லா தேசங்களிலும் ஆங்காங்கே பாவத்தால் அழிந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கானோருக்கு பொறுமையாகவும் விடாமுயற்சியோடும் ஊழியம் செய்ய கிறிஸ்து அழைக்கிறார். கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெறுகிறவர்கள் அவருடைய ஊழியத்திலும் பங்கு கொண்டு சோர்வாகவும் நிர்பந்தமாகவும் பலவீனமாகவும் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும்.
சாமானிய மக்கள் ஊழியம் செய்ய வேண்டும். மனிதர்களுடைய துக்கங்களில் இரட்சகர் பங்கு கொண்டது போல தங்கள் சக மனிதர்களுடைய துக்கங்களில் பங்கு கொள்ளும்போது தேவனும் தங்களோடிருந்து கிரியை செய்வதை விசுவாசத்தால் காண்பார்கள்.
ஒவ்வொரு சீடனையும் கிறிஸ்துவைப் போல மாற்றுவதற்கு ஓர் ஓவிய மாதிரியாக அவனுக்குள் அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கிறிஸ்துவின் நீடிய பொறுமையுள்ள அன்பும் பரிசுத்தமும் சாந்தமும் இரக்கமும் சத்தியமும் ஒவ்வொருவரிலும் காணப்பட்டு உலகத்தில் வெளிப்பட வேண்டும். ஊழியம் எனும் பலிபீடத்தின் மேல் சகலத்தையும் அர்ப்பணிக்க வேண்டிய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. நாம் அனைவருமே எலிசாவைப் போல ஊழியம் செய்ய அழைக்கப்படவில்லை. நம்மிடமுள்ள அனைத்தையும் விற்க கட்டளையிடப்படவும் இல்லை. ஆனால் நம் வாழ்வில் தேவ சேவைக்கு முதலிடம் கொடுக்குமாறு அவர் நம்மிடம் கேட்கிறார். பூமியில் தம் ஊழியம் வளர்வதற்கு ஏதாவது செய்யாமல் ஒரு நாளை கூட கழிக்க வேண்டாம் என்கிறார். அவர் அனைவரிடமும் ஒரே விதமான ஊழியத்தை எதிர்பார்ப்பதில்லை. அந்நிய தேசத்தில் ஊழியம் செய்ய ஒருவர் அழைக்கப்படலாம். சுவிசேஷப் பணியை தாங்கத் தன்னிடமுள்ளதை விற்குமாறு இன்னொருவர் அழைக்கப்படலாம். இருவரின் காணிக்கையையுமே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். வாழ்க்கையையும் அதன் சகல காரியங்களையும் பரிசுத்தமாக அர்ப்பணிப்பதே அவசியம். இந்த அர்ப்பணிப்பை செய்கிறவர்கள் பரலோக அழைப்பைக் கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்கள்.
ஆழ்ந்து யோசிப்பதிலும் திட்டமிடுதலிலும் உலகன் ஞானமுள்ள மனிதர்கள் உள்ளனர். எப்போதும் தங்கள் தொழிலைப் பற்றியே சிந்திக்கிற அவர்கள் மித்திய நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஞானவான்களாக முயல வேண்டும். உலக ஆதாயத்தை பெறுவதற்கு அவர் முயல்வது போல பரலோகப் பொக்கிஷத்தையும் தேவனுடைய ஜீவனுக்கு ஒப்பான ஜீவனையும் பெறவும் தன் ஆற்றல் முழுவதையும் அவர் செலவிட்டால் அவரால் எதைத்தான் சாதிக்க முடியாது? சாதாரண நிலையிலுள்ளவர்கள் தற்கால சத்தியத்தை அறிவிக்கும்படி தேவன் அவர்கள் மேல் அசைவாடுவார். அவர்களில் பலர் தேவ ஆவியால் நெருக்கி ஏவப்பட்டு இருளிலுள்ளோருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அங்குமிங்குமாக விரைகிறார்கள். சத்தியமானது அவர்களுடைய எலும்புகளில் அக்கினியைப் போல இருந்து இருளிலுள்ளோருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுமென்கிற ஆர்வத்தால் கொழுந்துவிட்டு எரிகிறது. கல்வியறிவில்லாதவர்கள் மத்தியிலிருந்தும் கூட அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பார்கள். பரலோகத்தின் செய்தியை அறிவிக்க புறப்பட்டுச் செல்லும்படி சிறுவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஏவுவார். அவருடைய தூண்டுதல்களுக்கு இணங்குகிறவர்கள் மேல் ஆவி ஊற்றப்படும். மனிதனுடைய கட்டாய சட்டங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் புறந்தள்ளிவிட்டு ஆண்டவருடைய சேனையில் சேருவார்கள். இயற்கை சுட்டிக்காட்டுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை.
வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் இருதயம் நீராவாவியாகி வற்றும் குளத்தைப் போலவோ, பொக்கிஷம் போன்ற தண்ணீரை இழக்கும் வெடிப்பான கற்பாறை போலவோ இருக்காது. அது வற்றாத நீரூற்றுகளால் ஊட்டம் பெறும் மலை நீரோடையைப் போலிருக்கும். அதன் குளிர்ச்சியான பளிங்கு போன்ற தண்ணீர் பாறை பாறையாக குதித்தெழுந்து போய் வருத்தப்பட்டு பாரஞ்சு மந்து களைத்து தாகத்தோடு இருக்கிறவர்களை குளிர்ப்பிக்கும். அது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றைப் போலாகும். அது செல்லும்போது அதன் ஜீவத்தண்ணீர் பூமியெங்கும் பறந்து விரிந்து ஆழமாகும். தன் வழியெல்லாம் பாடிச் செல்லும் நீரோடையானது நன்மையான பயன்களையும் பசுமையையும் பின்னே விட்டுச் செல்லும். அதன் கரையோரப் புற்கள் பசுமையாகவும் மரங்கள் அடர்ந்து செழித்தும் காணப்படும். பூக்கள் ஏராளமாகப் பூத்திருக்கும். கோடைக்கால கடும் உஷ்ணத்தால் பூமி காய்ந்து வாடும்போது அந்த ஆற்றின் படுகையெங்கும் பசுமை தலை காட்டும். உண்மையான தேவப்பிள்ளையும் அப்படித்தான். கிறிஸ்துவின் மார்க்கமானது எங்கும் பரவி உயிரூட்டுகிற ஒரு நியதியாக, செயல்படவல்ல ஒரு ஆவிக்குரிய சக்தியாக தன்னை வெளிப்படுத்தியுள்ளது. சத்தியம் அன்பு எனும் பரலோகச் செல்வாக்கிற்கு இருதயம் திறக்கும்போது பாலைவன நீரோடை போல இந்நியதிகள் புறப்பட்டு ஓடும். இப்போது வெறுமையும் பற்றாக்குறையும் உள்ள இடத்தில் மிகுந்த பலன் உண்டாகும். கிறிஸ்தவனின் கொள்கை வார்த்தைகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மூன்று கொள்கை வார்த்தைகள் உள்ளன. சாத்தான் இரகசியமாக வந்து நம்மை பிடிக்காதபடிக்கு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவை: விழித்திருங்கள், ஜெபியுங்கள், பணி செய்யுங்கள்.
கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் தான் ஆவிக்குரிய ஊழியனாக எஜமானின் சேவையில் மும்முரமாகவும்
தீவிரமாகவும் நன்மையான விதத்திலும் தன்னால் முடிந்த வழிகளிலெல்லாம் பணியாற்றுவதாக உறுதிமொழி செய்திருக்கிறார். ஒவ்வொருவனும் தன் கடமையைச் செய்வதையே கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அவருடைய பின்னடியார்கள் அனைவரிலும் இதுவே கொள்கை வார்த்தையாக இருக்கட்டும். ஆவிக்குரிய முடக்கம். பயிற்சியால் பலன் உண்டாகது. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற திறனை பயன்படுத்துகிற அனைவரும் அவருடைய சேவைக்கு தங்களை அர்ப்பணிக்க அதிக திறனை பெறுவார்கள். தேவ நோக்கத்திற்காக எதுவுமே செய்யாதவர்கள் சத்தியத்தின் அறிவிலும் கிருபையிலும் வளரத் தவறுகிறார்கள். படுத்துக்கொண்டு தன் கைகால்களை பயன்படுத்த மறுக்கிறவன் சீக்கிரமே அவற்றை பயன்படுத்தும் திறனையெல்லாம் இழந்து போவான். அவ்வாறு தான் கிறிஸ்தவனும். தேவன் கொடுத்திருக்கிற திறன்களை பயன்படுத்தாவிட்டால் கிறிஸ்துவில் வளர முடியாமல் போவது தவிர தான் ஏற்கனவே பெற்றுள்ள பெலனையும் இழக்கிறான். அவன் ஆவிக்குரிய முடவனாகிறான். தேவன் மேலும் தங்களுடைய சக மனிதர்கள் மேலும் உள்ள அன்பால் பிறருக்கு உதவி செய்ய கடுமையாக முயல்கிறவர்கள் தாம் சத்தியத்தில் நிலைப்பட்டு பெலப்பட்டு உறுதியாகிறார்கள். மெய்யான கிறிஸ்தவன் உணர்ச்சி தூண்டலால் அல்ல, நியதிதியால் ஊழியம் செய்கிறான். ஒரு நாளோ ஒரு மாதமோ அல்ல, தன் வாழ்நாள் முழுதும் ஊழியம் செய்கிறான். நிச்சயமருந்து. நம்பிக்கை இழப்போருக்கு நிச்சயமருந்து விசுவாசமும் ஜபமும் பணியுமேயாகும். விசுவாசமும் பணியும் நிச்சயத்தையும் நிம்மதியையும் அணுதினமும் பெருகச் செய்கிறது. முற்றிலும் நம்பிக்கை இழக்கவோ தீமை நிகழப்போவதாக கவலைப்படவோ தூண்டப்படுகிறீர்களா? சோதனை மிக்க நாட்களில் அதிக தீமை ஏதாவது நிகழப்போவது போல தோன்றும்போது பயப்படாதிருங்கள். தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். தேவன் உங்கள் தேவைகளை அறிவார். அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அளவில்லா அவரது அன்பும் உருக்கமும் ஒருபோதும் குறையாது. தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் தோற்றுப்போவாரோ என்று அஞ்ச வேண்டாம். அவர் நித்திய சத்தியர். தம்மில் அன்பு கூறுகிறவர்களோடு தாம் செய்த உடன்படிக்கையை ஒருபோதும் மாற்றமாட்டார். தமது உண்மை ஊழியர்களின் தேவைக்கேற்ப அவர்களுக்கு அருளுகிறார். ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு ஒரே மெய்யான தீர்வுதான் உண்டு. அது வேலை செய்வது. அதாவது, உங்களுடைய உதவி தேவைப்படுகிற ஆத்துமாக்களுக்கு உதவி செய்வது. தைரியமற்ற, சந்தேகிக்கிற, நடுங்குகிற ஆத்துமாவுக்கு கிறிஸ்து எழுதி வைத்துள்ள செய்முறை இதுதான். தேவனுக்கு முன் புலம்பி துக்கத்திலிருப்பவர்கள் எழுந்து உதவி தேவைப்படுகிற ஒருவருக்கு உதவி செய்யட்டும். ஊக்கத்திலும் வைராக்கியத்திலும் தீவிர வாஞ்சையிலும் அன்பிலும் தொடர்ந்து பெருகுகிற கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பின்வாங்கிப் போவதில்லை. தன்னலமற்ற சேவையில் ஈடுபடாதவர்கள் வலிமையில்லாத நிலையில் இருக்கிறார்கள். போராட்டம், சந்தேகம், முறுமுறுப்பு, பாவம், வருத்தம் போன்றவற்றின் ஆதிக்கத்தால் சோர்ந்து போகிறார்கள். அவற்றின் விளைவாக உண்மையான மார்க்கம் எது என்பதைப் பற்றிய உணர்வை முற்றிலும் இழந்துவிடுகிறார்கள். தங்களால் உலகத்திற்குள் திரும்பவும் செல்ல முடியாதென நினைக்கிறார்கள். எனவே சியோனின் வஸ்திர ஓரங்களைப் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அற்பத்தனமான பொறாமைகளோடும் எரிச்சல்களோடும் ஏமாற்றங்களோடும் மனஸ்தாபத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சகோதரர்கள் மேல் எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்து மற்றவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நம்பிக்கையற்ற, உண்மையற்ற, வெளிச்சமற்ற அனுபவத்தை மட்டுமே பெறுகிறார்கள். நியாயப்படுத்த முடியாத சாக்குப்போக்குகள். இயேசு சென்றபோது ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்தார். எதுவுமே செய்யாமல் இருப்பது என்பது நியாயப்படுத்த முடியாத சாக்குப்போக்கு ஆகும். எதுவுமே செய்யாமலிருப்பதுதான் மனிதர்கள் மத்தியில் வேதனை உண்டாவதற்கான காரணம். ஏனென்றால் சோம்பேறிகளின் சிந்தனைகளை சாத்தான் தன் திட்டங்களால் நிறைத்து அவற்றை செயல்படுத்த வைக்கிறான். எதுவுமே செய்யாமலிருப்பது சகோதரருக்கு விரோதமாக மோசமான சாட்சியை சொல்லச் செய்கிறது. கிறிஸ்துவின் திருச்சபைக்குள் ரிவினையை கொண்டு வருகிறது. என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு சொன்னார்.
சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய இயலவில்லை என்று சொல்லி வேலை செய்யாமல் அநேகர் சாக்குப்போக்குச் சொல்லுகிறீர்கள். தேவனா உங்களை திறனற்றவராக்கினார்?
நீங்கள் செயல்படாததால்தானே இயலாமல் போனது? உங்களுடைய துணிகரமான தீர்மானத்தால்தானே இயலாதவர்களாக மாறிவிட்டீர்கள்? உங்களுடைய வசதியையும் சந்தோஷத்தையும் பெருக்குவதற்காக அல்ல, அவருக்காக பயன்படுத்தும்படி ஒரு தாளந்து கூட அவர் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? நீங்கள் அவருக்காக வேலை செய்ய அமர்த்தப்பட்ட வேலைக்காரர்கள். உங்களை நம்பி அவர் போட்ட மூலதனத்தை ஞானமாகவும் கிரமையாகவும் பயன்படுத்தி நீங்கள் அவருக்கு இலாபத்தை ஈட்ட வேண்டுமென்பதை நீங்கள் உணரவில்லையா? இந்த நோக்கத்திற்காக அவர் உங்களுக்கு தந்த திறன்களை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை நீங்கள் புறக்கணிக்கவில்லையா? தேவனுக்குச் செய்ய வேண்டிய கடமை குறித்த மெய்யான உணர்வை ஒரு சிலரே அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை.
தங்களுடைய தொழில் நன்றாக நடக்கிறதென்றால் ஆத்தும ஆதாயத்திற்காகவும் தங்கள் மீட்பரின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். எதையும் அரைகுறையாக செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு ஆன்மீக கடமைகளிலும் ஆவிக்குரிய நடவடிக்கைகளிலுமிருந்து விலகி முழுவதும் தொழிலிலேயே மூழ்கிவிடுகிறார்கள். தேவனை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. பக்தியான வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயப்படுவதால் வரும் பூரண பரிசுத்தத்திலும் வளர முடியாத ஏதாவது தொழிலில் யாராவது ஈடுபட்டிருந்தால் அந்த தொழிலை அவர்கள் விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு மணிநேரமும் இயேசு தங்களோடிருக்கிற ஒரு தொழிலுக்கு அவர்கள் மாற வேண்டும். கனமான கிரீடத்திற்கு குறிவையுங்கள்.
களைப்போ மனச்சோர்வோ நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. சௌக்கியம், வசதி, இன்பம், லௌகீக சிற்றின்பங்கள் போன்றவற்றிற்காக நிலைத்திருக்கிற மகிமையை விலைபேதினால் மிகப்பெரிய இழப்பை அடைவோம். வெற்றி பெறுகிறவருக்கான பரிசு தேவனுடைய கரத்தில் காத்திருக்கிறது. அதைப் பெற நாம் யாருமே தகுதியில்லாதவர்கள். இது அவர் தயவாகத் தருவது. அந்த பரிசுத்த மகிமை அருமையானது. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்க நாம் பிரயாசப்படும்போது நட்சத்திரங்கள் அதிகமிருக்கிற கனமான கிரீடத்தை இயேசுவின் பலத்தால் பெறுவதற்கு நாம் குறிவைக்க வேண்டும். ஞானவான்கள் ஆகாயமண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சேவைக்கான கூலி ஏற்கனவே கொடுத்தாயிற்று. ஆண்டவர் தம் வருகையின் போது ஒவ்வொரு தாளந்தையும் கூர்ந்து ஆராய்வார். தாம் ஒப்படைத்த மூலத்தனத்திற்கேற்ற வட்டியை கேட்பார். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து அவருடைய ஊழியர்களெனச் சொல்லிக் கொள்கிற அனைவருக்காகவும் நிந்தையும் வேதனையும் அடைந்து பிராயசம் நிறைந்த வாழ்க்கையாலும் அவமான மரணத்தாலும் கிறிஸ்து ஏற்கனவே விலை செலுத்தியிருக்கிறார். அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கான தங்கள் திறன்களை மேம்படுத்துகிற மேலான கடமை ஒவ்வொருவருக்கும் உள்ளது. நீங்கள் உங்களுடையவர்களல்ல, கிரயத்துக்குக் கொள்ளப்பட்டீர்களென்று அவர் சொல்கிறார். ஆகவே ஆண்களையும் பெண்களையும் பாவத்திலிருந்து நீதிக்கு மீட்கிற சேவை செய்கிற வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் உயிரையே விலையாக கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நாம். உண்மையான சேவையால் தேவனுக்குரியதை அவரிடமே கொடுப்பதற்கு நாம் வாங்கப்பட்டுள்ளோம். தம் மக்களிடம் சொல்லும்படி தேவன் ஒரு செய்தியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கூடாரங்களைப் போட்டு தங்கள் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளீர்கள். உங்களிடமுள்ள அனைத்தையும் தேவ மகிமைக்காகவும் சகமனிதர்களுடைய நன்மைக்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பாவத்தில் அழிகிற மக்களை இரட்சிக்கவே கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இந்த பணியில் உங்கள் ஒத்துழைப்பையும் கேட்கிறார். ஊக்கமும் களைப்பற்றதுமான முயற்சியால் தொலைந்து போனோரை தேடுவதற்கு நீங்கள் முயல வேண்டும். உங்களுடைய பாவங்களால்தான் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டியதாயிற்று என்பதை நினைவு கூற வேண்டும்.
கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு சேவை செய்ய மீட்கப்பட்டுள்ளார்கள். வாழ்க்கையின் மெய்யான நோக்கம் ஊழியம் என்று நம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்து தாமே ஊழியம் செய்கிறவராக இருந்தார். தம்மை பின்பற்றுகிற அனைவருக்கும் ஊழிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதாவது தேவனுக்கும் சகமனிதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டுமென்கிற கட்டளையை கொடுத்திருக்கிறார். தேவனோடும் மனிதனோடும் நம்மை இணைக்கிற சங்கிலியாக
ஊழிய கட்டளை இருக்கிறது. முன்னேறிச் செல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆபத்துகள் இருக்கும். கடமைகளைச் செய்வது கடினமாகத் தோன்றும். நமக்கு முன்னால் அழிவும் நமக்கு பின்னால் கட்டும் மரணமும் நெருங்கியிருப்பதாக மனதில் தோன்றும். ஆனாலும் முன்னேறிச் செல்லுங்கள் என்று தேவனுடைய குரல் தெளிவாகச் சொல்கிறது. இருட்டை ஊடுருவி நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தயக்கமும் சந்தேக ஆவியும் இருந்தால் நம் முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகள் ஒருபோதும் அகலப்போவதில்லை. நிச்சயமற்ற நிலைகளெல்லாம் மறையட்டும், தோல்விக்கான ஆபத்தெல்லாம் நீங்கட்டும் என காத்து இப்போது கீழ்ப்படியாமல் இருப்பவர் ஒருபோதும் கீழ்ப்படியமாட்டார். சிரமங்களைத் தாண்டி விசுவாசம் பார்க்கிறது, அதரிசனமான சர்வ வல்லவரை பற்றிக் கொள்கிறது. அந்த விசுவாசம் குழம்பாது. அவசர நிலைகளில் கிறிஸ்துவின் கரத்தை பற்றிக் கொள்வதே விசுவாசம்.
நம் எண்ணங்கள் எல்லாமே குறுகியவைகளாக உள்ளன. பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பணியில் தொடர்ந்து முன்னேறுமாறு தேவன் அழைக்கிறார். மக்களை சந்திப்பதற்கு மேம்படுத்தப்பட்ட வழிகளையும் வழிமுறைகளையும் நாம் ஆராய வேண்டும். ஆண்டவருடைய சேனையின் பராக்கிரம மிகுந்த தளபதி முன்னேறுங்கள் என்று சொல்வதை விசுவாச காதுகளுடன் கேட்க வேண்டும். நாம் செயல்பட வேண்டும். தேவன் நம்மை கைவிடமாட்டார். நாம் நம்முடைய பங்கை விசுவாசத்துடன் செய்யும்போது தேவன் தம்முடைய பங்கை செய்வார். வெகு காலமாக சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்யும்படி தேவன் அழைத்த பணியை நீங்கள் இன்னும் செய்யவில்லை. ஆத்துமாக்கள் மேல் அன்பு எங்கே இருக்கிறது?
ஆத்துமாக்களை இரட்சிப்பது கிறிஸ்துவின் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவே உங்கள் வேலையாகவும் உங்கள் மகிழ்ச்சியாகவும் மாறட்டும். கிறிஸ்துவுக்காக அனைத்து கடமைகளையும் எல்லா தியாகங்களையும் செய்யுங்கள். அவரே உங்களுக்கு நித்திய துணையாக இருப்பார். கடமை உங்களை எந்த இடத்திற்கு அழைக்கிறதோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள். இருப்பது போல் தெரிகிற பிரச்சனைகள் எதுவும் உங்களை தடுக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாரமான சுமைகளை நீங்கள் சுமக்கும்போது, என் சகோதரன் ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கிறான், அவன்மேல் ஏன் எந்த நுகமும் இல்லை என்று கேட்காதீர்கள். உங்களுக்கு அருகிலுள்ள கடமையை நீங்கள் முற்று முழுவதுமாகச் செய்யுங்கள். அதற்கு உங்களை மற்றவர்கள் புகழ வேண்டுமென்று எதிர்பார்க்காதிருங்கள். நீங்கள் உங்கள் எஜம் எஜமானுக்குச் சொந்தமானவர்கள். அதனால் நீங்கள் அவருக்காகச் செய்யுங்கள். தேவப்பிள்ளைகள் வெற்றியடைவதற்காக தொடர்ந்து மேல் நோக்கியும் முன்னோக்கியும் முன்னேறிச் செல்ல வேண்டும். யோசுவாவை விட பெரியவர் இஸ்ரவேலின் சேனைகளை வழிநடத்துகிறார். நம்மத்தியிலிருக்கும் நம் இரட்சிப்பின் தளபதி சொல்கிற ஊக்கமான வார்த்தைகளை கேளுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார்.
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நிச்சயமாக நம்மை வெற்றிக்கு வழி நடத்துவார். தேவன் எதை வாக்குரைக்கிறாரோ அதை எப்போது வேண்டுமானாலும் அவர் நிறைவேற்றுவார். மக்களை என்ன செய்யச் சொல்லுகிறாரோ அதை அவர்கள் செய்து முடிக்க அவர்களை திறனுள்ளவர்களாக்குவார்.
கிறிஸ்துவின் ஆவியால் நாம் ஊக்கமடையாதது ஏன்? உபத்திரவத்திலுள்ள உலகின் பரிதாபமான கூக்குரல்கள் நம்மை அசைக்காதது ஏன்? கிறிஸ்துவின் கிரீடத்தில் ஒரு நட்சத்திரத்தை கூடுதலாக சேர்க்கிற மேன்மையான சிலாக்கியம் நமக்கிருப்பதை எண்ணுகிறோமா? சாத்தான் கட்டியுள்ள அந்த ஆத்துமாவை சங்கிலியிலிருந்து விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்தால்தானே அது நடக்கும். தற்கால சத்தியத்தின் சுவிசேஷத்தை ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் கொண்டு செல்வது தன் கடமை என்பதை திருச்சபை உணர வேண்டும். சகரியா 3-4 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்க உங்களை வேண்டுகிறேன். இந்த அதிகாரங்களை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டால் நீதால் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களுக்கு ஓர் பணியைச் செய்யலாம். திருச்சபை மேல் நோக்கியும் முன்னோக்கியும் செல்ல வேண்டியிருக்கும்.
பூலோகக் குடிகளில் பெரும்பாலானவர்கள் தங்கள் மெய்ப்பற்றை சத்துருவின் மேல் வைத்துவிட்டார்கள். ஆனால் நாம் வஞ்சிக்கப்படவில்லை. சாத்தான் வெற்றி பெற்றது போல தெரிந்தாலும் பூமியிலும் பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலும் கிறிஸ்து தம் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களில் உலகத்தில் காணப்படக்கூடிய துன்மார்க்கத்தையும் சீர்கேட்டையும் வேதவசனம் சித்தரிக்கிறது. தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை காணும்போது
இறுதியில் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கே வெற்றி என்கிற நம் விசுவாசம் பலப்பட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட பணியை செய்ய புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்துடன் நாம் முன்னேறிச் செல்ல வேண்டும். மனதை ஈர்க்கும் ஒரு காட்சி. இரவு தரிசனங்களில் மனதை ஈர்க்கிற ஒரு காட்சி எனக்கு காட்டப்பட்டது. அழகுமிக்க சில மாளிகைகளில் ஓர் அக்கினி பந்து விழுந்து அவற்றை உடனே அழித்துப் போட்டது. யாரோ ஒருவர் தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியில் சம்பவிக்குமென்று அறிந்திருந்தோம். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் அவை சம்பவிக்கும் என்பதை அறிந்திருக்கவில்லை என்று சொல்வது கேட்டது. மற்றவர்கள் மிகுந்த வியாகுலத்தோடு, உங்களுக்கு தெரியுமா, அப்படியானால் எங்களிடம் சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கு தெரியாதே என்று அழுதார்கள். எல்லா பக்கங்களிலும் இதுபோன்று மக்கள் பேசின நிந்தையான வார்த்தைகள் எனக்கு கேட்டன.
மிகுந்த வருத்தத்துடன் நித்திரையிலிருந்து இருந்தேன். மீண்டும் தூங்கியபோது ஒரு பெரிய கூட்டத்தில் நிற்பது போலத் தெரிந்தது. அதிகாரி ஒருவர் அந்த கூட்டத்தாரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு முன் ஒரு பெரிய உலக வரைபடம் விரிக்கப்பட்டிருந்தது. அந்த வரைபடம் தேவனுடைய திராட்சத் தோட்டத்தை சுட்டிக்காட்டுவதாகவும் அதை பண்படுத்தியாக வேண்டும் என்றும் அவர் சொன்னார். பரலோக ஒளியார் மேலாவது வீசப்பட்டபோது அதை அவர் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டியிருந்தது. பல இடங்களில் விளக்குகளை தூண்டிவிட வேண்டியிருந்தது. அந்த விளக்குகளிலிருந்து வேறு விளக்குகளை தூண்ட வேண்டியிருந்தது. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்றுப் போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேலிருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கைக் கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின்மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கக் கடவது என்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டன. மத்தேயு 5:13-16.
உலகின் மேடான இடங்களிலிருந்தும் பள்ளமான இடங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வெளிச்சம் வெள்ளம் போல புறப்பட்டு வந்தது. அநேகர் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதன் விளைவாக ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் அவருக்கு நினைவிடங்கள் இருந்தன. உலகம் முழுவதும் அவருடைய சத்தியம் அறிவிக்கப்பட்டது.